கிறிஸ்தேசுக்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த தொடர் வகுப்பில் உங்களை சந்திக்க தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த அரியதொரு சந்தர்ப்பத்திற்காக தேவனுக்கு எங்களுடைய நன்றிகளை முதலாவது நாங்கள் தாழ்மையோடு ஏறெடுத்துக் கொள்கிறோம். சகோதரர் சொன்ன பிரகாரமா, கடந்த 40 வாரங்களுக்கும் மேலாக இந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்க தேவன் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். சோ இந்த கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ள கிறிஸ்தவர்களாக நாம் இருந்த போதிலும் சோ நம்முடைய மனக்கண்களுக்கு மறைவாக இருந்த இந்த ஆச்சரியமான சத்தியத்திற்குள்ள நம்மை வழிநடத்துவதற்கு தேவனுடைய கண்கள்ல நமக்கு இரக்கம் கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய ஆசீர்வாதம் சகோதர சகோதரிகளை. சோ அந்த வகையில நம்முடைய 53 வாரங்கள், 53 வேத பாட வகுப்புகளில் இன்றைக்கு நாம் 43rd பாடத்திற்கு வருவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். சோ கடந்த முறை நாம் சந்தித்த போது மிக முக்கியமான ஒரு தலைப்பை குறித்து நம்முடைய வேத தியானத்தை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் அனைவரும் மிக ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய நம்முடைய கர்த்தர், நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் 2nd வருகை குறித்து நாம் ஆராய்வதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். சோ போன முறை நாம் சந்தித்த போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் 2nd வருகை குறித்து பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், ஜெனரல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அந்த பொதுவான எதிர்பார்ப்புகள் வேதத்தின் படி சரியானவைகளா என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவின் 2nd வருகையை குறித்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் காணப்படுகிற அந்த 2 எதிர்பார்ப்புகளை நாம் தியானிச்சோம். அதாவது ஒன்று வந்து ராப்சர் தியரி. கர்த்தர் இயேசு 2nd வருகையில் வரும் பொழுது மேகங்கள் மேல அவர் இறங்கி வருவார். அப்போ பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் அல்லது உண்மை விசுவாசிகள் மரிக்காமல் அவர்கள் இருக்கிற நிலையிலேயே உயிரோடு மாற்றப்பட்டு அவர்கள் கர்த்தர் இயேசுவோடு கூட பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்ற அந்த ஒரு கருத்து, அதற்கு பேர் தான் தி ராப்சர் தியரி. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில மிகவும் பிரபலமாக நம்பப்படுகிற ஒரு போதனை என்று நாம் அங்க பார்க்கிறோம். சோ இந்த ராப்சர் தியரி வேத வசனங்கள் ஆதரிக்குதா? நம்ம ஆராய்ந்து பார்க்கும் போது முதல்ல அந்த மாதிரி ஒரு வார்த்தை வேதத்துல எங்கேயுமே காணப்படுவதில்லை. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? சோ இவ்விதமாக கிறிஸ்தவர்கள் எதிர்பார்க்கிறதற்கு அவர்களை ஆதாரமா காண்பிக்கக்கூடிய 3 வசன பகுதிகள் இருந்துச்சு. சோ அந்த 3 வசன பகுதிகளிலும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கருத்துக்கு ஆதரவா தோன்றக்கூடிய வசனங்கள் இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே அந்த வசன பகுதிகள் அவிதமாக புரிந்து கொள்ள கூடாது. மாறாக அடையாள பாஷையில ஆழமான அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசன பகுதிகளை நாம் ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பார்க்கும் போது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா, அது அப்படிப்பட்ட எடுத்துக்கொள்ளப்படுதல் பற்றியெல்லாம் சொல்லவில்லை. மாறாக சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடை, கர்த்தர் இயேசு 2nd வருகையில வரும் பொழுது இந்த பூமியில நிறைவேறக்கூடிய சுவிசேஷ யுகத்தின் அறுவடை எப்படி சம்பவிக்கும், எப்படி கிறிஸ்தவர்கள் மத்தியில இருந்து, போதகர்கள் மத்தியில இருந்து, உலக ஜனங்கள் மத்தியில இருந்து தேவனுடைய உண்மையான மணிகள் சத்தியம் இருக்கிற இடத்துக்கு சேர்க்கப்படுவார்கள் என்பதை பற்றி தான் அந்த வசனங்கள் பேசியிருந்தது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அப்புறம் சில வசன பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு இமை பொழுதுல ஒரு நிமிஷத்துல மறுரூபம் மாற்றப்படுவோம் என்று சொல்லும் பொழுது அது சபையினுடைய 1st உயிர்த்தெழுதலை பற்றி பேசுவது என்பது நாம் கண்டுபிடிச்சோம். 74 அதாவது கிறிஸ்துவனுடைய அந்த வருகைக்கு பின்பு வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் எவ்விதமாக நடந்து நிறைவேறும் என்பதை கூட நம்ம அதுல கண்டுபிடிச்சோம். சோ இவ்விதமாக சகோதர சகோதரிகளே, நம்ம அங்க பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையை பொறுத்த மட்டில் சில பொதுவான எதிர்பார்ப்புகள் இருக்கு, ஆனா அது வேதம் ஆதரிக்கிறது. இன்னொரு எதிர்பார்ப்பும் கூட இருக்கு, கர்த்தர் இயேசு எந்த சரீரத்துல வருவார், எந்த சரீரத்துல வருவார்னு எதிர்பார்ப்பு இருக்கு. கிறிஸ்தவர் மத்தியில மாம்ச சரீரத்துல வருவார், வசனம் இருக்கு அதுக்கு. சோ மேகங்கள் மேல வருவார், கண்கள் யாவும் அவரை காணும் என்று சொல்லும் போது, கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகை மாம்சத்துல நடக்கும், அவர் மாம்சத்துல வருவதை மாம்ச கண்கள் உலக ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. இது கூட ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு, ஆனா அதுவும் கூட வேதத்தின்படி அல்ல என்பதை நம்ம புரிந்து கொண்டோம். ஏன்னா கர்த்தர் இயேசு மாம்சத்துல கொலையுண்ட ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இப்ப உயிர்ப்பிக்கிற ஆவியாக அப்படின்னா உயிர்ப்பிக்கிற ஆவிக்குரிய சரீரத்துல அவர் இருக்கிறார். பிதாவினுடைய சுபாவத்துல அழியாமையில அவர் இருக்கும் பொழுது, அப்போ வசனங்கள் சொல்லுகிறபடி இன்னும் கொஞ்ச நாள் என்னை பார்ப்பீங்க, அதற்கு பின்பு என்னை இந்த உலகம் காணாது, என்னை இனிமேல் ஒருவரும் என்ன பண்ண முடியாது, மாம்சத்துல பார்க்க முடியாது. அப்போ மாம்சத்துல கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை சம்பவிக்கும் என்கிற எதிர்பார்ப்பும் கூட சகோதர சகோதரிகளே, நம்ம பார்க்கும் போது அது வேதத்தினுடைய ஆதாரத்தின்படி இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு. சோ ராப்சர் தியரி இல்ல இரண்டாம் வருகையில. நெக்ஸ்ட், இரண்டாம் வருகை மாம்சத்துல கூட நடக்காது என்பதை நாம் அறிஞ்சு கொண்ட பிறகு, சரி அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை எப்படித்தான் சம்பவிக்கும், இதுதான் நம்முடைய இன்றைய நாளுக்குரிய தியானம் சகோதர சகோதரிகள். சோ அப்ப கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை கிறிஸ்தவர்கள் பொதுவாக எதிர்பார்க்கிற வண்ணம் இராது என்பதை நாம் உறுதி செஞ்சதுக்கு பின்பு நியாயமா நாம கேட்கிற கேள்வி என்னன்னா, அப்போ கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை எப்படித்தான் நடக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. இதுதான் நாம் இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டிய. சோ வசனங்கள் கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை பற்றி என்ன கருத்து முன்வைக்கின்றன நம்ம கேட்கணும். அப்படி கேட்டா நிறைய பேர் என்ன வசனம் கொடுப்பாங்க, நீங்க தான் வசனம் கொடுக்குறீங்களா நமக்கு, நிறைய பேர் கொடுப்பாங்க கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை பத்தி பேசுறீங்களா நீங்க, முதல்ல இந்த வசனம் வாசிங்க, வசனம் இது மத்தேயு 24:36 வாசிங்க. ஆமா, நிறைய பேர் இந்த வசனத்தை நமக்கு காண்பிச்சிடுவாங்க, நம்ம இரண்டாம் வருகை பத்தி கிளாஸ் எடுக்கிறோம்னா. அந்த நாளையும் நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும். இந்த வசனம் யார் சொன்னது, இயேசு கிறிஸ்து சொல்றார். எதை பத்தி தான் சொல்றாரு, தம்முடைய இரண்டாம் வருகை பத்தி சொல்லும் போது அவரே சொல்றாரு அவருடைய சீஷர்கள் கிட்ட, அந்த நாள் பத்தி அந்த நிமிஷம் பத்தி யாருக்கு மாத்திரம் தான் தெரியும், பிதாவுக்கு மாத்திரம் தான் தெரியும், பரலோகத்தில் இருக்க தூதர்களுக்கும் ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, அப்புறம் ஏன் பிரதர் தேவையில்லாத ஆராய்ச்சி முயற்சி பிரயாசம் எல்லாம், அது யாருக்கு மாத்திரம் தான் தெரியும், அவ்வளவுதான். நமக்கு வேணா ஒரு வேலை சொல்லணும்னா ஒன்னே ஒன்னு சொல்லலாம், அவர் வருவார், சீக்கிரமா வருவார், இன்னும் கூட கொஞ்சம் சீக்கிரத்திலே வந்துடுவார் இப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாமா ஒலியோ, அந்த இரண்டாம் வருகை பத்தி என்னெல்லாம் பண்ண வேண்டாம், ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம் சொல்றாங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்கள். சோ இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டுட்டு கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை குறித்து ஆராய்ந்து பார்க்கிறக்கே முன் வருவது இல்லை. ஏன்னா கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை அது எல்லாருக்குமே மறைக்கப்பட்ட ஒரு விஷயம், பிதா ஒருவர் தவிர என்கிற கருத்தை இந்த வசனம் சொல்லுகிறதுனால அவர்களை இந்த முயற்சிக்குள்ள போறதில்லை, அதனால நிறைய குழப்பங்கள். அதை பத்தி ஒரு தெளிவான வெளிச்சமே அங்க சகோதரர்களுக்கு இருக்கிறது இல்லை என்று பார்க்கிறோம். ஆனா உண்மையா சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து இந்த வசனம் சொன்னது அர்த்தம் அந்த நாள் நாளிகை பிதா மாத்திரம் தான் தெரிஞ்சுக்குவார், வேற யாருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அதனால் நீங்க வந்து முயற்சி எடுக்காதீங்க அந்த அர்த்தத்தில் தான் அவர் சொல்லியிருக்கணுமா,
சொன்னாரா நம்ம கேள்வி கேட்கணும். ஏன்னா 42 வசனம் வாசிங்க, அங்க சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம். உங்களுடைய ஆண்டவர் எந்த நாளிகையில வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறதுனால எப்படி இருங்க பாத்தீங்களா? இந்த ஒரு வாரத்தை முக்கியம். இப்ப கர்த்தர் இயேசு வருவதை யாருமே அறிஞ்சு கொள்ளவே முடியாதுன்னா அப்புறம் ஏன் அவர் என்ன சொல்றார், விழித்து இருங்கள். ஏன் சொல்லணும், புரியுதுங்களா நான் சொல்றது? என்ன பண்ணாலும் அவர் வரதை என்ன பண்ண முடியாது, ஒருத்தர் அறிஞ்சு கொள்ள முடியாதுன்னு அவர் சொல்லும் போது அப்புறம் ஏன் இங்க சொல்றார், என்ன சொல்றாருங்க, விழித்திருங்கள். ஏன் சொல்லணும், புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த நாள் பிதா மாத்திரம் தாப்பு அறிவாரு, வேற யாருக்கும் தெரியாது. அதனால எந்த முயற்சி எடுக்காதீங்க, போய் நிம்மதியா தூங்குங்கன்னா சொன்னா என்ன சொல்லலாம், நாம நியாயம் நம்ம சொல்லலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் நமக்கு தெரிய போறது இல்ல, என்ன பண்ணி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அப்படி சொல்றதுக்கு லாக்கத்திரே என்ன சொல்றாரு, அந்த நாளிகை பத்தி நீங்க அறியாமல் இருக்கிறபடினால எப்படி இருங்க, நீங்க விழித்திருங்க. விழித்திருந்தா நியாயம் என்ன பண்ணுவோம், பண்ணிக்கலாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லைங்களா, புரியுதுங்களா? விழித்திருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவா ஒரு விஷயத்துல நடக்கிற காரியங்களை கண்டுதான் புரிய முடியும், அறிஞ்சு கொள்ளத்தான் முடியும். பாருங்க, அப்போ அந்த நாலு நாளிகை பிதா ஒருவர் தவிர வேற யாருமே அறிய முடியாததா இருந்தா கர்த்தர் இயேசு இப்படி பேசியிருக்கிறது முரண்பாடாவே நமக்கு அங்கு தெரியும். ஆனா கர்த்தர் இயேசு அப்படி சொல்லல, அந்த நாளிகை உங்களுக்கு தெரியாதுதான், ஆனால் எப்படி இருங்க, நீங்க விழித்திருங்க அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, ஒரு வேலை விழித்திருந்தா நீங்க என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். அந்த தாட் தான் அங்க வைக்கிறார். ஏன்னா அப்பதான் விழித்திருங்கள் என்று சொல்லுவதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லைங்களா, இல்லாட்டி விழித்திருந்தும் பிரயோஜனம் இல்லாம தான் போகும். சோ இப்போ ஏன் வந்து இந்த வார்த்தையை அவர் சொல்றார், விழித்திருங்கள். ஆம், அந்த நாளிகை இதா மாத்திரம் தான் தெரிவாரு, உங்களுக்கு தெரியாது. அதனால விழித்திருங்க. ஏன் விழிச்சிருங்க சொன்னார்னா, கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை பற்றி ஒரு முக்கியமான வசனம் வாசிக்கணும், 1 தெசலோனிக்கேயர் 5:2 வாசிக்க பாருங்க. கர்த்தருடைய நாள் கர்த்தர் இல்ல, இயேசு கிறிஸ்து இல்ல, ஆனா இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில வரக்கூடிய அந்த நாள், அந்த நாள் பத்தி பேசும்போது அது எப்படி வரும், திருடன் வருகிற விதமாய் அது வரும். ரொம்ப முக்கியமான வசனம். கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை பற்றி யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா முதல்ல இந்த வசனம் பிடிக்கணும். ஏன்னா கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை எப்படி நடக்கும், எப்படி சம்பவிக்கும் என்று பேசும் போது அதை ஒரு உதாரணத்தின் மூலம் சொல்றார் இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தல் பவுல் எப்படி சொல்றாரு, கர்த்தருடைய நாளே எப்படி சம்பவிக்கும்னா, புரிஞ்சுட்டீங்களா? கர்த்தருடைய நாள் எந்த நாள், அவர் இரண்டாம் வருகையில வரக்கூடிய அந்த நாள் எப்படி வரும்னா, இரவுல திருடன் வருகிற விதமாய் வரும். திருடன் எப்படி வருவார், அவர் வருவது வீட்டு எஜமானுக்கு தெரியுமா, தெரிஞ்சா அவர் பக்கா திருடன் இல்ல இல்லைங்களா. ஒரு பக்கா திருடன் எப்படி எப்படி வருவார், அவர் வருவது அந்த வீட்டு சம்பந்தப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. ஒரு திருடனுடைய வருகை எப்படி இருக்கணும்னா, இருக்கும் எப்படி இருக்கும்னா, ரொம்ப ரகசியமான வருகை சொல்லலாங்களா நான் அந்த வார்த்தை. ஒரு திருடனுடைய வருகை யாரும் என்ன பண்ண முடியாது, அவ்வளவு சுலபத்துல கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அவர் எல்லாருக்கும் தெரியற மாதிரி வரமாட்டாரு, எல்லாருக்கும் தெரியற மாதிரி வரமாட்டாருன்னு என்ன அர்த்தம்னா, யாருடைய கண்களுக்கும் புலப்படாமல் ரகசியமா வருவார். உண்மையிலே ஒரு திருடன் அப்படித்தான் அங்க வருவார். சகோதர சகோதரிகள், சோ நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன்னா, கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை கூட எப்படித்தான் சம்பவிக்கும், வசனம் சொல்லுது, இரவில திருடன் வருகிற விதமாய் அது அங்க வரும். அப்படின்னா யாரும் அறியாதபடி ரகசியமா கண்ணுக்கு புலப்படாமல், இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப கீன கவனி மிஸ் பண்ணாதீங்க, இரண்டாம் வரைக்கும் மூன்று பாகத்தில் இன்றைக்கு எடுக்கிற பாகம் தான் ரொம்ப முக்கியமான பாகம். அடுத்த பாகத்துல கர்த்தர் இயேசு வரக்கூடிய வருஷம் உங்களுக்கு நாம் சொல்ல போறோம். ஆனா அது விட இந்த கிளாஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த வருஷம் நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த கிளாஸ் தான் முக்கியம். அதனால்தான் நான் சொல்றேன். அவருடைய இரண்டாம் வருகை எப்படி வரும்னா, இரவுல திருடன் வருகிற விதம் ரகசியமா, யார் கண்ணுக்கும் புலப்படாம, யாரும் அறிஞ்சு கொள்ள முடியாதபடி அவருடைய இரண்டாம் வருகை அங்க வரும். ரகசியமா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் அங்க சொல்லிட்டாரு வசனத்துல, அந்த நாலு நாளிகை யாருக்கு மாத்திரம் தான் தெரியும், பிதாக்கு மாத்திரம் தான் தெரியும், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கும். ஏன்னா அவர் வருகை எப்படி இருக்கும், திருடன் வருகிற விதமாய். ஆனா நாற்பத்திரெண்டாம் வசனத்துல சொன்னார் இல்லைங்களா, ஆனாலும் நீங்க என்ன பண்ணுங்க, ஆனாலும் நீங்க யார், அந்த நீங்க யார்கிட்ட சொன்னார், அது நம்முடைய சீஷர்கள் கிட்ட, அட அப்படி தாப்பா இருக்கும் என்னுடைய இரண்டாம் வருக, ஆனாலும் நீங்க என்ன பண்ணுங்க, விழித்திருங்க. ஏன்னா விழிச்சிருந்தா என்ன பண்ணிக்குவாங்க, கண்டிப்பா விழித்திருந்து கோட்டை விடுவாங்களா, இல்ல விழித்திருந்தா என்ன பண்ணிக்கலாம், நாம ஒரு திருடன் வருத கண்டுபிடிச்சிடலாம். சீஷர்கள் ஏன் அப்படி சொன்னார்னா, வசனவாசிங்க ஒன்னு அஞ்சு நாள்லயே, என்ன அருமையான வசனம் பாருங்க, அவரு இரவுல திருடன் வருகிற விதமா தான் வருவாரு, யாரும் கண்டுபிடிக்க முடியாது, யார் கண்ணுக்கும் தெரியாம தான் அவருடைய இரண்டாம் வருகை நடக்கும், கண்ணுக்கு புலப்படாம தான் நடக்கும். ஆனாலும் சகோதரரே, அண்டர்லைன் பண்ணுங்க அந்த வார்த்தை, ஒரு வகுப்பாளர் கிட்ட பேசுறார், சகோதரரே அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. இப்ப உங்களுக்கு புரியுதா ஒரு விஷயம், என்ன சொல்லிட்டார்னா இரண்டாம் வசனத்துல, அந்த நாலு திருடன் போலதான் வரும், ஆனா அது திருடன் போல உங்கள் மேல வர்றதுக்கு நீங்க யார் கிடையாது, நீங்க அந்தகாரத்தில் இருக்கிறவங்க அல்ல, நீங்கள்னா யாரு, வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்ப என்ன சொல்றான் அங்க அப்போஸ்தல் பவுல், கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை உலகத்துக்கு பெயர் கிறிஸ்தவர்களுக்கு, பேரளவுல மாத்திரம் கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்களுக்கு வேண்டுமானால் அது எப்படி இருக்கும், திருடன் வருகிற விதமா இருக்கும். ஆனா சகோதரரே, இது யாருனா கர்த்தர் இயேசுவை உண்மையா பின்பற்றக்கூடிய அவருடைய சீஷர்கள், அவருடைய ஜனங்கள், அவங்கள் பத்தி சொல்லும் போது, அந்த நாள் உங்களை வந்து திருடன் போல பிடிச்சு கொள்றதுக்கு நீங்கள் அந்த காலத்துல இருக்கிறவங்க இல்ல, நீங்கள்லாம் யார், வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்ப என்ன சொல்ல வரா, சிம்பிளா சொல்லு, கர்த்தர் இயேசுவுடைய இரண்டாம் வருகை எப்படி இருக்கும், யார் யாருக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. உலகம் பெயர் சபை என்று சொல்லும் போது அவங்க என்ன பண்ண முடியாது, அத கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்கு எப்படித்தான் இருக்கும், திருடன் வருகிற விதமா, கர்த்தரேசன் இரண்டாம் வருகை அது ஒரு ரகசியமான வருகையா, யாரும் அறிந்து கொள்ளாத ஒன்னு தான் இருக்கும். ஆனா அது உலகத்துக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தான், உண்மையான சீஷர்களுக்கு அல்ல. உண்மையான சீஷர்கள் பத்தி சொல்லும் போது, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க, நீங்க விழித்திருந்தா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அவர் வருவதை கண்டு பிடிச்சுக்கலாம், உணர்ந்துக்கலாம். இதுதான் முதல் பாயிண்ட் உங்களுக்கு நான் மங்கள். கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை எடுத்துட்டோம்னா, மத்தேயு 24:36 வச்சுட்டு அநேகர் சொல்றது, அந்த நாளும் நாளிகும் பிதாவுக்கு தான் தெரியும், தூதர்களுக்கு கூட தெரியாதுன்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லிடுக்கிறதுனால அதை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் என்று சொல்லி எல்லோரும் அதை பகுதியை ஒதுக்கி விடுவது பார்க்கிறோம். ஆனா உண்மையிலேயே சகோதர சகோதரிகளே, அந்த கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை திருடன் வருகிற விதமா, அது ஒரு ரகசியமான முறையில தான் நடக்கும், பகிரங்கமா அங்க அல்ல, எல்லோரும் புரிஞ்சு பார்த்து புரிஞ்சுக்கொள்ளுகிற மாதிரி இருக்காது, அது ஒரு கண்ணுக்கு புலப்படாத ரகசிய வருகையா தான் இருக்கும் உலகத்துக்கு. ஆனா அவரை பின்பற்றுகிற உண்மையான சீஷர்கள் விழித்திருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு அந்த நாள் என்ன ஆகும், வெளியாக்கப்படும். அப்போ இதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்று நாம் அங்க புரிஞ்சு கொள்ளணும் சகோதர சகோதரிகளே. சோ அது மாத்திரம் இல்ல, இன்னும் நிறைய வசனங்கள் நாம பார்த்தோம்னா, விழித்திருங்கள் விழித்திருங்கள் என்று நான் மறுபடியும் எல்லோருக்கும் அங்க சொல்லுக்கிறேன். சோ விழித்திருங்கள் சொல்றாருன்னா அதனுடைய நோக்கமே என்னன்னா, நீங்க விழித்திருந்தால் விழித்திருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அவர் இரண்டாம் வரையில வருவதை அறிந்து கொள்ளலாம். நீங்க விழித்திருக்கணும். சோ அதுதான் அங்க கான்செப்ட். சோ விழித்திருக்கிற ஒரு வகுப்பா இருக்கிறாங்க அவங்க யாருன்னா சகோதரரே. அப்போஸ்தல் பவுல் சொல்றார், அவரை போல கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிற உண்மையான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள் கர்த்தர் இயேசுன்ற இரண்டாம் வருகையா அறிந்து கொள்ள முடியுமா முடியாது நம்புறீங்களா? சந்தோஷம் இல்லாட்டி நான் கிளாஸ் கொண்டு போக முடியாது. நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் நடை கட்ட வேண்டியதான், சரிங்களா? கண்டிப்பா அவருடைய உண்மையான ஜனங்கள் விழித்திருந்து இருப்பாங்க, விழித்திருப்பார்களையாகில் அவங்க அங்க கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனாலும் கூட நிறைய பேர் விடுறது இல்லை. ஏன்னா இன்னொரு வசனம் இருக்குது, ரொம்ப கஷ்டமான வசனம். வசனம் எடுங்க, அந்த வசனம் மார்க் 13:32 வசனம் வாசிங்க. பாருங்க, இது முன்னாடி வாசித்த வசனத்தை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வசனம். முன்னாடி என்ன சொல்லிட்டாரு, மத்தேயு 24:36, அது பிதா மாத்திரம் தான் அறிவாரு, பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கும் தெரியாது, அதனால அமைதியா இருங்க மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது, அந்த நாலு நாளிகை பிதா ஒருவர் தவிர ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், யாருக்கும் கூட தெரியாது. அவர் வருது யாருக்கே தெரியாது சொல்றாரு, அவருக்கு. இதுவரை நிறைய பேர் சொல்றாங்க, அந்த வசனத்துக்கு நல்லா ஞானமா பதில் சொல்லிட்டீங்க, இந்த வசனத்துக்கு என்ன சொல்றீங்க, அவர் வருவது யாருக்கே தெரியாது. அவருக்கே தெரியாத போது நீங்க நான் எப்படி பதில் தெரிஞ்சுக்குவோம்? வசனம் வசனம் வச்சவன் கேட்கும் போது நமக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்குது. ஆனா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல சகோதர சகோதரிக்கு. தேவனுடைய பிள்ளைகள் அந்த வசனங்களை நல்லா ஆராய்ந்து பார்த்தோம்னா எல்லாம் புரிஞ்சு கொள்ளலாம். இந்த வசனத்தையும் கூட ஆதாரமா வச்சு அநேகர் சொல்றது என்னன்னா, இயேசுனுடைய இரண்டாம் வருகை அவருக்கே தெரியாது, தூதர்களுக்கு தெரியாது, நீங்களும் நானும் எப்படி தெரிஞ்சு கொள்ள முடியும், அது தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். அப்படி சொன்னாங்கன்னா இதுக்கு என்ன நம்ம பதில் சொல்லுவோம்? கர்த்தர் இயேசு சொன்னார்னா அது உண்மையா தான் இருக்கும். அவர் என்ன சொல்றாரு, அந்த நாலு நாளைக்கு யாருக்கும் கூட தெரியாது, எனக்கும் கூட தெரியாது. அவர் சொன்னது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா? உண்மைதான், அவர் உண்மைதான் சொல்லிட்டாருங்க. ஆனா அது எதுவரைக்கும் உண்மை அதுதான் நாம கண்டுபிடிக்கணும். சோ கர்த்தர் இயேசு இந்த வசனம் சொல்லும் போது உண்மையிலேயே அவருக்கு அவர் இரண்டாம் முறைகள்ல வருவதை பற்றி எதுவுமே தெரியாதுதான். ஏன்னா அவரு இன்னும் தான் முதலாம் வருகையில வந்ததனுடைய நோக்கத்தையே என்ன பண்ணல, நிறைவேற்றல. என்ன நோக்கத்துக்கு வந்துட்டார் அவரு? உலகத்தின் மீட்புக்காக தன் ஜீவனை சிலுவையில வழியாக தரணும். அது இன்னும் நடந்து நிறைவேறல. சோ அந்த முதலாம் வருகையினுடைய நோக்கமே நிறைவேறல. அல்லது என்ன சொல்லலாம்னா, அந்த இரண்டாம் வருகை பற்றியின காரியங்களை அறிந்து கொள்ளுவதற்கு இன்னும் கர்த்தர் இயேசுவே தேவனிடத்துல தன்னை என்ன பண்ணல, நிரூபிக்கல. புரியுதுங்களா? முதலாம் வருகையில வந்து எந்த நோக்கத்துக்காக வந்தாரோ அதை அவர் செய்து முடிச்சு அதன் மூலம் மற்ற விஷயங்களை நான் அறிந்து கொள்வதற்கு நான் வந்து தகுதியுள்ளவன் என்று தேவன்கிட்ட அவர் என்ன பண்ண வேண்டி இருக்குது, நிரூபிக்க வேண்டி இருக்கு. இன்னும் அதுவே அவர் செய்யல. அது செய்யாதப்ப தேவன் என்ன பண்ணிருக்க மாட்டார் கண்டிப்பா. இரண்டாம் வருகை விஷயத்து கூட அவருக்கு சொல்லலதான். சோ மறிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை ஏசு கிறிஸ்து சொன்னார், அந்த நாலு நாளிகை எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, ஏன்னா நானே இன்னும் அதை தெரிஞ்சு கொள்ளுகிற அளவுக்கு என்ன ஆகல தேவனுக்கு முன்பாக. உண்மை இல்லவனா என்னுடைய காரியங்களை இன்னும் செய்து முடியல, அதுதான் அந்த விஷயம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு தன் ஜீவனை கல்வாரி சிலுவையில பலியாக தந்து மறிச்சு மூணு நாள் மரணத்தின் மரண நிலைமையில் இருந்து மூணாவது நாள்ல உயிர் தெழுந்த உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அதை யாரும் கவனிக்கிறது இல்ல. வசனம் வாசிங்க, மத்தேயு 28:18. பாத்தீங்களா, இந்த வார்த்தை எப்ப சொன்னார் அவரு? மரணத்துக்கு முன்னில்ல. எப்ப சொல்றாரு? மறிச்சு உயிர் தெழுந்ததுக்கு பின்பு சொல்லும் போது வானத்திலோ பூமியிலோ சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வசனம் யாரும் இதனுடைய மகிமையை புரிஞ்சுக்கிறது இல்ல. இந்த வசனம் இதுக்கு முன்னால இயேசு கிறிஸ்து சொன்னதே கிடையாது. ஆனா இது எப்ப சொல்றாருன்னா, உயிர் தந்ததுக்கு பின்பு சொல்றாரு. இப்போ நீ எப்போ மறிச்சு உயிர் தந்ததுக்கு பின்பு இப்போ எனக்கு வானத்திலும் பூமியிலும் இருக்கிற சகல அதிகாரம் என்ன ஆயிடுச்சு. அந்த சகல அதிகாரம் என்ன போடலாம் பிராக்கெட்ல, அவருடைய இரண்டாம் வருகை போடலாமா? அவர் இரண்டாம் வருகையில் அவர் எப்ப வருவார், எந்த டேட்ல வருவார், எந்த ஹவர்ல வருவார், அவருக்கு தெரியுமா தெரியாதா? கிளியரா சரி, கிளியரா சரி, சரிதான் விஷயம். இயேசு கிறிஸ்து மார்க்கில் சொல்லும் போது அந்த நாள் நாளிகை எனக்கு தெரியாது என்று சொல்லும் போது உண்மையிலேயே அந்த தருணத்தில் அவருக்கு தெரியாதுதான். ஏன்னா அவரே இன்னும் தன்னை தேவனிடத்துல நிரூபிக்கவில்லை. ஆனா தன்னை நிரூபிச்சதுக்கு பின்பு கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய விஷயம், வானத்திலே பூமியிலே சகல அதிகாரம்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் ஒவ்வொரு நுணுக்கங்கள் சகலமும் தேவன் அவருக்கு என்ன பண்ணியாச்சு, வெளிப்படுத்திட்டா. சோ அந்த நாள் எனக்கு தெரியாதுன்னு இயேசு கிறிஸ்து சொன்னவன் உடனே நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா, இன்ன வரைக்கும் அந்த நாள் யாருக்கு தெரியாது, இயேசு கிறிஸ்துக்கு தெரியாதுன்னு நினைச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே கிறிஸ்தவர்கள் எல்லாம் கிறிஸ்துவை இன்னும் சரியா புரிஞ்சு கொள்ளவே இல்லை. அவர் உயிர் தந்ததுக்கு பின்பே பிதாவினுடைய மகிமை, திவ்ய சுபாவம், அழியாமை, எப்பேற்பட்ட ஒரு நிலைமை. அங்க இருந்துட்டு ராஜாதி ராஜாவா இருக்கிறவருக்கு தேவன் சகலத்தையும் வெளிப்படுத்திருக்கிறார், எல்லாம் தெரிஞ்சிருக்கிறார். சப்போ அவர் மரணத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை எடுத்துக்கொண்டு அவர் உயிர் தந்ததுக்கு பின்பும் அவருக்கு அதே நிலைமை தான் நாம நினைச்சோம்னா நம்ம தான் நஷ்டம் அடையும். அப்படித்தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இரண்டாம் வருகை பற்றி ஒரு தெளிவான அறிவுக்குள்ளாங்க போறது. இது எப்படி நாம் நிரூபிக்கலாம், அவருடைய உயிர் தந்ததுக்கு பின்பு சகலமும் அவருக்கு வெளியாக்கப்பட்டுச்சு, அதுல வந்து அவருடைய இரண்டாம் வருகையின் விஷயங்கள் கூட அவருக்கு தெரியும் அப்படின்னா நாம் எப்படி சொல்லலாம்னா, ஒரு வசன வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 5:6-7. இதுக்கு நான் கேள்வி கேட்கற பதில் சொல்றீங்களா, அந்த சிங்காசனத்தின் மேல வீட்டெடுக்கிறவர் யார், பிதாவாகிய தேவன். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி போல இருக்கிறவர் யார், என்ன இயேசு கிறிஸ்து, மறிச்சு உயிர் தெரிந்த இயேசு கிறிஸ்துவா, மறிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற இயேசு கிறிஸ்துவா? ஏன்னா அந்த ஆடு எப்படி இருக்குது, அடிக்கப்பட்டாச்சு, ஒரு இதுங்களா. அப்போ இது ஒரு தரிசனம் வெளிப்படுத்தின விசேஷத்துல, சிங்காசனத்தின் மேல வீட்டு இருக்கிறவர்கிட்ட அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி வண்ணத்துல இருக்கிறவர் வந்து அவர்கிட்ட இருந்து என்ன வாங்குறார், ஒரு புஸ்தகம் வாங்குறார். என்ன புஸ்தகம் இது, இந்த தரிசனம் எடுக்க அடையாளம். அந்த சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறவர் பிதாவாகிய தேவன், ஆட்டுக்குட்டி மறிச்சு உயிர் தெழுந்த கர்த்தராகிய இயேசு. சோ மறிச்சு உயிர் தெழுந்ததுக்கு பின்பு பிதா கிட்ட இருந்து அவர் என்ன 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 பெற்றுக்கொள்கிறாரு, ஒரு புத்தகம் பெற்றுக்கொள்கிறார். அந்த புத்தகம் நீங்க பாத்தீங்கன்னா 4 எப்படி இருக்குன்னா, அது பிதாவினுடைய வலது கரத்துல அவர் பற்றி கொண்டிருந்தார். அது என்ன அந்த புஸ்தகம், தேவன் தேவன் கிட்ட ஏதாவது ஒரு பாருங்க, தேவன் தன்னுடைய நெஞ்சுக்கு அருகாமையில இறுக்கமா பிடிச்சிட்டு ஒரு புக்கு வச்சிருக்கிறாரு. அந்த புக்கு என்னவா இருக்கும் பாத்தீங்களா, எல்லாம் கரெக்டா சொல்லிடுவீங்க வசனத்துன்னு அப்படியே சரிங்களா. அதாவது அந்த புத்தகம் என்னன்னா, தேவன் இந்த மனுக்குலத்துக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த தெய்வீக திட்டம் முழு விவரங்கள் குறிக்குது. ஏன்னா பொதுவாக புத்தகங்கள் என்ன இருக்கும், விவரங்கள், இன்ஃபர்மேஷன். சோ தேவனுடைய அதிகாரத்துல அவர் வச்சிருக்கிற அந்த புஸ்தகம் அது எது கிடையாதுன்னா, அவருடைய அதிகாரத்துல அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் இந்த மனுக்குலத்துக்கான தெய்வீக திட்டம், அதனுடைய சகல நுணுக்கங்கள். இப்போ இந்த தெய்வீக திட்டம் அதை பற்றின சகல நுணுக்கங்களே அவர்கிட்ட இருந்து யார் வாங்குறார், ஆட்டுக்குட்டியானவர் வாங்குறார். எப்போ மறிச்சு உயிர் தந்ததுக்கு பின்பு. அப்ப என்ன அர்த்தம், மறிச்சு உயிர் தந்ததுக்கு பின்பு தான் தெய்வீக திட்டத்தில் இருக்கிற சகல விஷயங்கள் யாருக்கு வெளியாகுது? இயேசு கிறிஸ்துவுக்கு. ரொம்ப முக்கியமா அவருடைய இரண்டாம் வருகை, இரண்டாம் வருகைக்கு பின்பு பூமியில ஸ்தாபிக்கப்படுற தேவனுடைய ராஜ்யம், ராஜ்யத்தில் நடக்கிற உயிர்த்தெழுதல், அவருடைய ஆளுகை, இந்த விஷயங்கள் பற்றின காரியங்கள் எல்லாமே கர்த்தர் இயேசுக்கு எப்பதான் வெளியாக்கப்பட்டுச்சு? உயிர் தெழுந்ததுக்கு பின்பு. அதுக்கு முன்னாடி கண்டிப்பா அதெல்லாம் அவருக்கு எப்படி இருந்துச்சு? மறைக்கப்பட்டு இருந்ததுதான். ஆனா உயிர் தெழுந்ததுக்கு பின்பு அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? அவரு அந்த புஸ்தகத்துல தான் நீங்க பின்னாடி வச்சிங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் எவ்வளவு முத்திரை இருந்துச்சு? ஏழு முத்திரை. ஒரு ஒரு முத்திரையா உடைச்சு, ஒரு முத்திரையா உடைச்சிட்டு அங்க விஷயங்கள் எல்லாம் வருது. சோ அது தெய்வீக திட்டங்கள் அப்படியே ஒன் பை ஒன்னா வெளியாகிறது பத்தி அங்க பேசுது. சோ ரொம்ப சிம்பிள். சோ அப்போ அந்த நாலு நாளிகை, கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையை பற்றின நாலு நாளிகை, சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரியாது, அதனால நாம விட்டுடுவோம் என்று சொன்னா மிகப்பெரிய தவறு. நீங்க வசனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னும் பிறக்கவே இல்லை. நான் குழந்தைகள் கூட சொல்ல மாட்டேன். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படி போதிக்கிறவங்க, ஆச்சரியமா போதிக்கிறவங்க. என்ன போதிக்கிறாங்க? இந்த ரெண்டு வசனத்தை எடுத்து வச்சுட்டு தேவனுடைய சன்னிதானத்துல இருந்துட்டு கர்த்தர் இயேசுக்கே அந்த நாள் தெரியாது, நம்ம என்ன பண்ண வேண்டாம், அத ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டாம் சொல்றாங்க. அவங்க எல்லாம் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகளாக கூட பிறக்கல, அதுதான் உண்மை. ஆனா அவங்க நின்னு போதகரா பேசிட்டு இருக்கலாம், அவருக்கு முன்னாடி கூட ஜனங்கள் கேட்டுட்டு இருக்கலாம், பட் நம்ம தேவனுடைய பார்வையில சொல்லும் போது ஒண்ணுமே தெரியாது. அவங்க கர்த்தர் இயேசு என்ன நிலைமையில் இருக்கிறான்னு அவங்களுக்கு தெரியாது. அவர் மறிச்சு உயிர் தெழுந்து சகல அதிகாரங்களுக்கு மேல உயர்த்தப்பட்டு தேவனுடைய சுபாவத்துல அவர் இருக்கிறார். சகலமும் அவருடைய அதிகாரத்துக்கு வெளியாக்கப்பட்டு அவருடைய அதிகாரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சகலத்தையும் அறிஞ்சவரா கடந்த 2000 வருஷம் பரலோகத்துல அங்க வீட்டெடுக்கிறார் கர்த்தர் இயேசு. அவருக்கு கிளியரா தெரியும் எந்த நிமிஷம் அவர் இந்த பூமியில இரண்டாம் வருகையில வரணும். இப்போ அவரு அந்த விஷயங்களை அறிஞ்சிட்டு இருக்கிறார். இப்போ சகோதரர் வசனம் வாசிச்சு காமிச்சார் இல்லைங்களா? ஆமோஸ் 3:7 வசனம் வாசிங்க. ஆமோஸ் 3:7 இல்ல இல்ல நல்லா படி. பாருங்க, தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் தேவன் என்ன பண்றதில்லை, அங்க செய்வது அங்க கிடையாது. சோ கர்த்தர் இயேசுவினுடைய சகோதரர்களா இருக்கக்கூடிய அவருடைய சீஷர்களுக்கு இப்போ தான் அறிஞ்சிருக்கிற விஷயத்தை அவர் என்ன பண்றார்? அவரு கூட அங்க வெளியாக்குறார். அதனால்தான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார், ஆமா சகோதரரே, நான் வரப்போகிற நாள் இப்ப வரைக்கும் எனக்கும் தெரியாதுதான், ஆனா கண்டிப்பா உயிர்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆயிடும்? தெரிஞ்சிடும். ஆனாலும் கூட நான் தெரிஞ்சது யாருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, உலக ஜனங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் வருகிறது திருடன் வருகிற விதமா ரகசியமா தான் இந்த உலகத்துக்கு. ஆனா அது உங்களுக்கு அப்படி இருக்காது. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க என்ன என்னுடைய சகோதரர்கள், நீங்க விழித்திருந்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்? நான் வர்றத கண்டுபிடிச்சு உலகத்துக்கு பொறுத்த வரைக்கும் ரகசியமா நடக்கிற அந்த இரண்டாம் வருகையா நீங்க விழித்திருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து அந்த காலத்தில் இருக்கிறவங்க கிடையாது. நீங்க யாரு? வெளிச்சத்தின் விலைகள், சத்திய வெளிச்சத்துல நடக்கிறவங்க. அந்த சத்தியத்துல என்னுடைய இரண்டாம் வருகை பற்றி நான் பேசியிருக்கிறேன், அதன் மூலம் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம். சோ இப்ப விழித்திருந்தா நாம் கூட அந்த இரண்டாம் வருகை உணர்ந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம் என்கிற அந்த பெரிய ஒரு வாக்குத்தத்தம் நாம பெற்றுக் கொள்ளுகிறோம். இப்ப நாம் எதுக்கு விழிச்சிருக்கணும்? சோ விழித்திருங்கள் என்று சொல்லும் பொழுது நிறைய என்ன பண்றது, விழித்திருங்கள் சொல்லிட்டுலாம் எடுக்கிறதா? சோ கண்ணை வந்துட்டு நார்மலா இருந்ததோட ரெண்டு மடங்கு நல்லா விழிச்சிட்டு நைட் முழுக்க தூங்காம, அது மேகங்கள் மேல வராருன்னு மேகம் மூட்டமான நைட் எல்லாம் அரை தூக்கத்தில் நின்றுட்டு அவர் வருவார் வருவார். கேரளால அப்படி எல்லாம் பண்ணாங்களாமா, பின்னாடி கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு தூங்கினாங்களா, வந்தா வரட்டும் அவரு. விழித்திருங்கள் கரெக்ட், கண்டுபிடிக்கலாம் கரெக்ட், அறிஞ்சுக்கலாம் கரெக்ட். எதுக்கு விழிச்சிருக்கணும் சகோதர சகோதரிகளே? ரொம்ப முக்கியம். மாம்ச கண்களுக்கு விழிச்சிருக்கணுமா? அதனாலதான் பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் எப்படி வரதில்லை? மாம்சத்துல வரதில்லை, எப்படித்தான் வரப்போறா? மகிமையான ஆவிக்குரிய சரீரத்தில் தான் வரப்போறா. அப்படி வர வர மாம்ச கண்களை பார்க்க முடியாது. அப்போ எந்த கண்ணு வச்சு விழிச்சிருக்கணும்? கண்டிப்பா எந்த கண் தான்? ஆவிக்குரிய மனக்கண்கள் அங்க திறந்திருக்கணும். ஆவிக்குரிய மனக்கண்களே எதுக்கு விழிச்சிருக்கணும் பாத்தீங்களா? எதுக்கு விழிச்சிருக்கணும்னா, வசனம் வாசிங்க, 2 பேதுரு 1:19, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிஞ்சு விடிவெளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள தளத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும். சோ தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் இயேசுவினுடைய சகோதரர்கள், சீஷர்கள், உண்மையான கிறிஸ்தவர்களே, விழித்திருக்கணும். எதுக்கு விழித்திருக்கணும்? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு உண்டு. அந்த வசனங்களுக்கு விழிச்சிருக்கிறது நலமாய் இருக்கும். என்ன அருமையான விஷயம் பாத்தீங்களா? சோ கர்த்தர் இயேசுவினுடைய 2வது வருகையை பத்தி கூட தெரியும். அதாவது நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா, உள்ளது உங்களுக்கு அறியாம இருக்கிறீங்களா, எனக்கு தெரியாது. கர்த்தர் இயேசுவினுடைய 2வது வருகை எப்போ சம்பவிக்குமோ தீர்க்க தரிசனங்கள் தெளிவா சொல்லுது. தெரியுங்களா அந்த தீர்க்க தரிசனங்கள் எதுன்னு? ஆனா அந்த மாதிரி தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அந்த தீர்க்க தரிசனங்களுக்கு நீங்க எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? விழிச்சிருக்கணும். அந்த வசனங்களை கவனிச்சு பார்க்கணும். இந்த வசனங்கள், இந்த தீர்க்க தரிசனங்கள் கர்த்தர் இயேசுவின் 2வது வருகை பத்தி என்ன சொல்லுது, எப்போ நடக்கும் சொல்லுது, கவனிக்கணும். அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்காக அப்படி கவனிச்சு இருக்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசனங்களின் மூலம் கர்த்தர் இயேசுவின் 2வது வருகை நீங்க என்ன பண்ணிக்கொள்ளலாம், நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். பாருங்க, இதுதான் அவருடைய உண்மையான சீஷர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு வாக்கு தத்தம். விழித்திருந்தீங்கன்னா நீங்க திருடன் வருகிற விதமா கர்த்தர் இயேசுவின் நாள் வருவதை நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். ஆனா அதைய தீர்க்க தரிசனங்களுக்கு விழித்திருக்கிறதின் மூலம் தான் அறிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா தீர்க்க தரிசன வசனங்கள் ஒவ்வொன்றுக்குமே அது வெளியாகக்கூடிய ஒரு ஏற்ற சமயம் தெய்வீக திட்டத்துல இருக்கு. உதாரணத்துக்கு தானியேல் கிட்ட தேவன் நிறைய தீர்க்க தரிசனங்கள் காண்பிச்சார், அதையெல்லாம் தானியேல் ரெக்கார்ட் பண்ணார். ஆனா அந்த தீர்க்க தரிசனங்கள் அவருக்கே புரியல. அப்ப அவர் என்ன கேட்கிறார், இதெல்லாம் எப்போ சம்பவிக்கும்? தூதன் கிட்ட கேட்கும் போது அவருக்கு என்ன பதில் வந்துச்சு? வசனம் வாசிங்க, தானியேல் 12:8-9. புரியுதுங்களா? வசனங்களை அந்த ஜீவனோடு படிக்கணும், புரிஞ்சுக்கொள்ளணும். நாம பாருங்க என்ன அழகா சொல்றாரு. பாருங்க, தானியேலுக்கு அந்த தூதன் காண்பிச்ச தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் தானியேல் வந்து கேட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி படிச்சு வச்சுட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு அவரு, நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. அது என்ன, அந்த தீர்க்க தரிசனங்கள் யாருக்கு எதுக்கு சொல்லப்பட்டுச்சு ஒன்னும் புரியல. அவர் கேட்கிற அந்த தூதன் கிட்ட இதெல்லாம் எப்போ சம்பவிக்கும்? அப்ப அந்த தூதன் என்ன சொல்றாரு, தானியேல் நான் சொன்னதை நீ எழுதியாச்சா, உன் வேலை முடிஞ்சு நீ என்ன பண்ண, கிளம்பி போயிட்டே. ஏன்னா இந்த தீர்க்க தரிசனம் உனக்காகவோ உன் காலத்தில் உள்ளவங்களுக்கோ எழுதப்படல. இது யாருக்காக எழுதப்பட்டது, எந்த காலத்துக்கு எடுத்து எழுதப்பட்டு சொல்றாரு. இது முடிவு காலம் மட்டும் எப்படி இருக்கும், உதவி பொருளாக வைக்கப்பட்டு முத்தரிக்கப்பட்டு இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த முடிவு காலத்துல இந்த தீர்க்க தரிசனம் என்ன ஆகும், வெளிப்படுவோம். தீர்க்க தரிசனங்கள் வெளியாக்கப்படுவதற்கு ஏற்ற சமயம் இருக்குது. அதே போல தான் கர்த்தர் இயேசு 2வது வருகை பொறுத்த மட்டும் கூட சகோதர சகோதரிகளே, அந்த தீர்க்க தரிசனங்கள் வெளியாகக்கூடிய அருமையான காலத்துல நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம். அது பெரிய கிருபை. இந்த சமயத்துல எல்லா தீர்க்க தரிசனங்களும் அதனுடைய வெளிச்சத்தை தரக்கூடிய காலம். அதனால்தான் தைரியமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கர்த்தர் இயேசுவின் 2வது வருகை பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 டேட் தரோம்னு சொல்றோம். ஏன்னா நம்ம கிட்ட எந்த ஸ்பெஷாலிட்டி கிடையாது, நம்ம ஒன்றும் ஞானிகள் கிடையாது. நம்ம வந்து நல்லா பார்த்தோம்னா உண்மை சொன்னா பாதைகள்ல பிரதானமான பாதைகள் நம்மை விட கிறிஸ்தவர்கள் மத்தியில நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஒத்துக்குறீங்களா இல்ல யாராவது சண்டைக்கு வரீங்க? ஆனா நான் சில என்னை விட நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க, நம்மளை விட நிறைய இந்து பிரதேசம் இருக்கிறாங்க, முஸ்லீம் பிரதேசம் இருக்கிறாங்க, நல்லா அங்க இருக்கிறாங்க. நம்ம கிட்ட ஒரு விசேஷம் இல்லை. ஆனா என்ன விசேஷம்னா, தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்கள் அதினுடைய வெளிச்சத்தை தரக்கூடிய ஏற்ற சமயத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அந்த வசனங்களுக்கு செவிசாய்க்கிறதுக்கு தேவன் நமக்கு நம்ம மனசுல சிறு மாற்றங்கள் பண்ணியிருக்கிறார். அதுதான் அந்த கிருபை தான். அதனால தான் இன்னைக்கு நாம இரண்டாம் வருகை கூட எடுத்திருக்கிறோம். ஆனா என்ன சகோதர சகோதரிகளே, இது வரைக்கும் இன்ட்ரடக்ஷன்ல நாம் என்னதான் சொல்லியிருக்கிறோம்னா, கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை திருடன் வருகிற விதமாய் யாரும் அறியாத வண்ணம் கண்களுக்கு புலப்படாமல் ரகசியமாகத்தான் இருக்கும். ஆனா அது உலகத்துக்கு தேவனிடத்துல உண்மையா இல்லாதவங்களுக்கு, ஆனா அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய வார்த்தைகளை தங்கள் இருதயத்துல வைத்துக் கொண்டு தீர்க்க தரிசன வசனங்களுக்கு விழித்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த நாள் திருடனை போல இருக்காது. அந்த நாளை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஏன்னா அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். சோ அந்த வாய்ப்புல தான் நாம கூட அங்க இருக்கிறோம். சோ அப்போ கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை எப்படி சம்பவிக்கும், எப்பொழுது சம்பவிக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா, எங்க போகணும், தேவனுடைய வார்த்தைகளுக்கு தான் அங்க போய் அங்க ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்தா என்ன தெரியுதுங்களா, ஒரு பெரிய ஆச்சரியம் தான் தெரியுது. ஏன்னா கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை பத்தி நிறைய வசனங்கள் பேசுது. அந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து ஆராய்ந்து பார்த்தோம்னா, அவருடைய இரண்டாம் வருகை சம்பவிக்கிற விதம் நம்ம கொஞ்சம் கூட கற்பனை பண்ணி பார்க்காத விதத்துல அங்க இருக்கு. ஒரு மூணு விசேஷமான வார்த்தைகள் கிரேக்க பாஷையில இரண்டாம் வருகை பத்தி பேசும் போது பயன்படுத்தப்பட்டிருக்கு. மூணு முக்கியமான வார்த்தைகள். அந்த மூணு வார்த்தைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை மூன்று பாகமா நிறைவேறும். அல்லது வேற மாதிரி எப்படி சொல்லலாம்னா, அவருடைய இரண்டாம் வருகையில மூன்று பாகங்கள் இருக்கு. ஒரு பாகத்துக்கும் இன்னொரு பாகத்துக்கும் மற்றொரு பாகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ அந்த மூன்று அருமையான ஒரு பாகங்களை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை என்ன விதத்துல நடக்குது நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். அது ஏன் அப்படின்னா, அது அப்படித்தான். அதாவது இப்ப புதிய ஏற்பாடு எந்த பாஷையில இருந்து படிச்சு, கிரேக்க பாஷை. தேவன் புதிய ஏற்பாடு எழுந்திருக்கு கிரேக்க பாஷை தேர்ந்தெடுத்தாருன்னா சும்மா தேர்ந்தெடுத்திருப்பாரா? ஏன் கன்னடா எடுத்திருக்கலாம்ல தேவன். கன்னடால நான் புதிய ஏற்பாடு கொடுக்குறேன், கன்னடால இருந்து நீங்க கிரேக்கு எல்லா லாங்குவேஜுக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க தேவன் சொல்லிருக்கலாம்ல. இல்லாட்டி செம்மொழி தமிழே எடுத்திருக்கலாம்ல தேவன், இல்லைங்களா? நம்ம ஜனங்களுடைய சென்டிமெண்ட் படி அதெல்லாம் பண்ணல. அவர் பழைய ஏற்பாடுனா அது ஹீப்ரூ, புதிய ஏற்பாடுனா கிரேக்கு. ஏன் தேவன் தேர்ந்தெடுத்தார்? விசேஷம் இருக்கு, விசேஷம் இருக்கு. கிரேக்க பாஷை ரொம்ப அருமையான பாஷை. என்னன்னா அதுல ஒவ்வொரு ஸ்டைலுக்குமே தனித்தனி வார்த்தைகள் இருக்கும், தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிற மாதிரி. அந்த மாதிரி வேற எந்த பாஷையிலுமே இல்லை. நான் டைரக்டா சப்ஜெக்ட் கூட நுழையிறேன். இப்ப நாம கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை பத்தி பேசுறோம். இப்ப இந்த வருகை சம்பவம் பொதுவான வருகை எடுத்துக்கோங்க. கர்த்தர் இயேசுவின் வருகை வேண்டாம், இந்த கிளாஸ் எடுக்க நாம கூட தான் வருகிறோம். நம்ம வருகை கூட எடுத்துக்காங்க. இப்ப தமிழ நாம எப்படி எழுதுவோம்? இப்போ நாம வியாழக்கிழமை தோறும் ஒரு மூணு மணிக்கு நாம் எங்க வந்துருவோம்? கண்டிப்பா தியாக துர்க்கத்துக்கு அங்க வந்துருவோம். இப்ப பாருங்க, தியாக துர்க்கத்து ஸ்டாப்பிங்ல நாங்க இறங்கிட்டாவே நாங்களும் என்ன ஆயா சேர்க்கணுங்க, வந்தாச்சா இல்ல வந்தாச்சா இல்ல. ஆனா அந்த சமயத்துல பிரதர் செல்வகுமார் கிட்ட போய் ஒரு சிஸ்டரோ பிரதரோ அவங்க வந்துட்டாங்களான்னு கேட்டா பிரதர் என்னதான் சொல்லுவார்? வந்துட்டு இருக்கிறாங்க, ஆனா இன்னும் என்ன ஆகல, வரல. அப்படித்தானே இருக்குது, வந்துட்டு இருக்கிறாங்க, வராங்க வராங்கன்னா இன்னும் என்ன ஆகல, வரல. ஆனா நியாயமா நம்ம தியாக துர்க்கத்துக்கு என்னாச்சு? வந்தாச்சு இல்லைங்களா? இப்ப சப்போஸ் இதெல்லாம் நீங்க பூட்டின ஒரு ஹால்க்குல உட்காந்துருக்கீங்கன்னு வைங்க, சரி அவங்க வராங்க வராங்க வராங்கன்னே உட்காந்துருப்பீங்க. இப்ப நாங்க வந்து இந்த பக்கத்துல இருந்து கதவை நின்றுட்டு கதவை தட்டுறோம் வைங்க, உங்களுக்கு என்ன ஆயிடும்? கிட்டத்தட்ட நாங்க வந்திருக்கிறது முன்ன காட்டுல என்ன ஆயிருக்கும்? ரொம்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம வந்திருக்கிறதுக்கான அறிகுறி கொஞ்சம் அதிகமா தெரியுது. எப்படி கதவை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தட்டிட்டு இருக்கிறோம் பாருங்க. அப்ப கூட நீங்க என்னதான் புரிஞ்சுக்குவீங்கன்னா வந்திருக்கிறாங்கன்னு தான் புரிஞ்சிருப்பீங்க இல்லைங்களா. ஆனா கதவை திறந்து எங்க முகம் பார்த்தா தான் உங்களுக்கு எது கன்ஃபார்ம் ஆகும் அவங்க உண்மையிலேயே என்னாயிட்டாங்க வந்துட்டாங்க. ஆனா பாருங்க இந்த மூணு சைகை இருக்குது. இந்த மூணு சைகைக்கும் தமிழ்ல நாம என்ன வார்த்தை தான் சொல்றோம், வராங்க வந்துட்டு இருக்கிறாங்க வராங்க, ஒரே பொருள் தான் இன்னும் வரலங்கிற மாதிரி தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா நிஜத்துல என்ன நடந்துச்சு, எப்ப தியாக துர்க்கத்துல கால் வச்சோமோ அப்பயே நாங்கள என்ன ஆச்சு தியாக துர்க்கத்துக்கு வந்தாச்சு இருக்குதா. தமிழ்ல இப்படித்தான் சொல்ல முடியும், இங்கிலீஷ்ல கூட அப்படித்தான். ஹாவ் தே கம்? நோ பிரதர், தே ஆர் கமிங். அப்படிதான் அவங்க வந்துட்டாங்களா பிரதர்ட்ட கேட்டா, இல்ல இல்ல பிரதர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க வந்துட்டு இருக்கிறாங்க வந்துட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் வந்துட்டு இருக்கிறாங்க தான் வரும். கதவை வந்து தட்டுற வரைக்கும் தட்டினதுக்கு அப்புறம் வரைக்கும் நான் எப்ப பாக்குறோமோ ஆனா அவங்க வந்துட்டாங்க அப்பதான் தெரியும். ஆனா கிரேக்க பாஷையில் அப்படி இல்லை, அவங்க எப்ப கால் வச்சாங்களோ அந்த நிமிஷத்துக்கு ஒரு தனி வார்த்தை இருக்கு. அவங்க வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து அங்க இருக்கிறாங்க, ஆனா ரொம்ப தூரம், அதுக்கு ஒரு தனி வார்த்தை, அந்த அர்த்தத்தை தெளிவா காண்பிக்கிறதுக்கு ஒரு தனி வார்த்தை இருக்கும். அதே போல அவர்கள் வந்து கதவு தட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவங்க வந்திருக்கிறது நமக்கு நல்லா புரியுது பாத்தீங்களா, நல்லா வெளிச்சமா புரியுது பாத்தீங்களா. அதை குறிக்கிறதுக்கு இன்னொரு கிரேக்க வார்த்தை இருக்கு. அப்புறம் அவங்கள முகமுகமா பார்த்து கன்ஃபார்ம் ஆகிறோம் பாருங்க, அதுக்கு ஒரு தனி வார்த்தை அங்க இருக்கு. சோ ஒரு த்ரீ ஸ்டேஜ் நாம சொல்லலாம். இப்படித்தான் கிரேக்க பாஷை ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு பாஷையா இருக்கு. அதனாலதான் பாருங்க புதிய ஏற்பாடு எழுதுவதற்கு எல்லா விஷயத்திலுமே கிரேக்க வார்த்தை ரொம்ப பியூட்டிஃபுல். அதனால்தான் தேவன் அதை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் இயேசுடைய இரண்டாம் வருகை விஷயத்துல கூட சகோதர சகோதரிகளே இந்த ஒரு விசேஷித்த தன்மை அங்க இருக்கு. இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் அப்படியே யாருடைய வருகைக்கு பொருந்தும்னா கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு அங்க பொருந்தும். இரண்டாம் வருகை குறிச்சு நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இரண்டாம் வருகை குறிச்சு பேசுற வசனங்கள்ல மூணு வித்தியாசமான வார்த்தைகள் அங்க பேசப்பட்டிருக்கு. என்ன என்னன்னா, முதல் கிரேக்க வார்த்தை மேல எழுதியிருக்கிறோம், நீங்களே படிச்சு சொல்லுங்க. தேங்க்யூ. பரோஷியா, பரோஷியா, பரோஷியா. இதுக்கு என்ன அர்த்தம்னா இங்கிலீஷ்ல சொல்லிட்டோம்னா பிரசன்ஸ், பிரசன்ஸ். தமிழ்ல சொல்லிட்டோம்னா வந்திருத்தல் அல்லது பிரசன்னம். புரியுதுங்களா? வந்திருத்தல் அல்லது பிரசன்னம், பிரசன்ஸ், அதுதான். சோ பரோஷியா பிரசன்ஸ், வந்திருத்தல் அல்லது பிரசன்னமாகி இருத்தல் ஃபர்ஸ்ட் வார்த்தை. ரெண்டாவது வார்த்தை என்னன்னா படிங்க, கரெக்ட், எபிஃபானியா. எபிஃபானியா ரெண்டாவது வார்த்தை. எபிஃபானியாக்கு என்ன அர்த்தம்னா பிரைட் ஷைனிங், பிரைட் ஷைனிங், பிரகாசமான வெளிச்சம், பிரகாசமான வெளிச்சம், எபிஃபானியா. மூணாவது வார்த்தை என்னன்னா அப்போகாலிப்சிஸ், அப்போகாலிப்சிஸ். இதுக்கு வந்து என்னன்னா ரிவீல்மெண்ட், ரிவீல்மெண்ட் சொல்லலாம் இங்கிலீஷ்ல. தமிழ்ல சொன்னா பகிரங்க வெளிப்பா, பகிரங்கமா வெளியாக்கப்படுதல், இதுதான் அப்போகாலிப்சிஸ். சோ இந்த வார்த்தைகள் கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை பற்றி படிக்கும் போதே இந்த மூணு வார்த்தைகள் பேசுறாரு. நம்ம யோசிக்கணுமா இல்லைங்களா? கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை பற்றி வாசிக்கும் போது பரோஷியா, எபிஃபானியா, அப்போகாலிப்சிஸ், பிரசன்னம். அந்த பிரசன்னமே அதிகமான வெளிச்சத்துல உறுதியாகும், அதிகமான வெளிச்சம். அது மாத்திரம் இல்ல, அந்த பிரசன்னமே மூணாவது ஸ்டேஜ்ல பகிரங்கமா என்னாகும், வெளிப்பாடும், வெளிப்படும். என்ன வார்த்தை, மூன்று வார்த்தை, ரொம்ப அருமையான வார்த்தை, ரொம்ப டீப்பா தான் படிக்கணும, படிக்கணும். ஏன்னா இது கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை விஷயம். அந்த ஒரு மாபெரும் திட்டம் புரிஞ்சுக்கொள்ளணும்னா தேவன் வைத்திருக்கிற முறையில தான் நம்ம போய் கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம முதல் வார்த்தை நம்ம எடுக்கலாம், பரோஷியா. எதுக்கு அடையாளம் பரோஷியா என்ற வார்த்தை சகோதர சகோதரிகளே? சோ இது இந்த வார்த்தைக்கு அர்த்தம் பிரசன்னம் அல்லது வந்திருத்தல். இப்ப முதல்ல இதை ஆரம்பிப்போம் நாம. சோ இந்த பரோஷியா வார்த்தை என்ன ஆச்சரியம்னா, நீங்க ஃப்ரீயா கேட்கலாம், ஒண்ணும் கஷ்டம் இல்ல. இந்த பரோஷியா வார்த்தை புதிய ஏற்பாட்டுல 24 முறை வருது. 24 முறை புதிய ஏற்பாட்டுல பரோஷா 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 வருது. ஆனா என்ன ஆச்சரியம்னா, அதோட உண்மையான அர்த்தம் என்ன? பிரசன்ஸ், வந்திருத்தல், பிரசன்னம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே முறை தான் கரெக்டா டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு இங்கிலீஷ். மீது 22 முறை அது எப்படி எப்படி மொழிபெயர்க்கப்பட்டுடுதுன்னா தப்பா மொழிபெயர்க்கப்பட்டுடுது. எப்படி? இங்கிலீஷ்ல கமிங், தமிழ்ல என்ன போட்டுடுப்பாங்க? கமிங், வருகை. பாத்தீங்கன்னா பரோஷியானா உண்மையான அர்த்தம் என்ன? வந்திருத்தல், பிரசன்னமாகி இருத்தல். ஆனா அப்படி மொழிபெயர்க்கிறதுக்கு பதிலா 22 முறை தப்பா மொழிபெயர்த்துக்கிறாங்க. எப்படின்ட்டு அது வந்திருத்தல் இல்ல, அது பிரசன்னம் இல்ல, அது என்னது? வருகை. என்னது வருகைக்கும் வந்திருத்தலுக்கும் என்ன வித்தியாசம்? வருகைக்கும் பிரசன்னமாகவுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? ரெண்டும் தமிழ், ஒரே தமிழ் வார்த்தையா? வருகைனா என்ன, வந்திருத்தல்னா என்ன? டென்ஸ் போட்டு சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். வருகைங்கிறது என்ன டென்ஸ்? என்ன டென்ஸ்? எந்த காலம்? மழைக்காலம். என்ன காலம்? வேற அந்த காலம் வேற இருக்குல்ல, அப்படி நீங்க எதுவும் யோசிச்சுக்கூடாதுல்ல. சோ வருகைனா எந்த காலம்? அது எதிர்காலம், ஃபியூச்சர் டென்ஸ். கமிங், கமிங் இஸ் ஃபியூச்சர், கமிங் இஸ் ஃபியூச்சர். வந்திருத்தல் பிரசன்ட், பிரசன்ட். என்ன காலம் அது? பாஸ்ட் டென்ஸ், நடந்து முடிச்சிருக்கிற ஒரு விஷயம் பாத்தீங்களா. சோ அப்போ அந்த பரோஷியாங்கிறது நியாயமா பிரசன்ஸ், அல்லது தமிழ் சொல்லும் போது பிரசன்னமாயிருக்கிறார், வந்து இருக்கிறார் மொழிபெயர்க்க வேண்டிய வேணும். ஆனா என்ன மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னா வருவார், வருவார் அப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஹீ வில் கம் இஸ் கம்மிங் அப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. ஆனா 24 முறை பரோஷியா வருது கிரேக்க பைபிள்ல, 22 முறை தப்பா மொழிபெயர்த்திருக்காங்க. ரெண்டே முறை தான் அவர் பிரசனம், அந்த பிரசனம்ங்கிறது பயன்படுத்திருக்கிறாங்க கரெக்டா. ஆனா அந்த ரெண்டு முறை சரியா பயன்படுத்திருக்கிறாங்க இல்லைங்களா, அது நம்ம வாசிக்கலாம். ஆனா என்ன ஆச்சரியம்னா சரியா மொழிபெயர்த்த அந்த ரெண்டு வசனங்களுமே இரண்டாம் வருகைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத வசனங்கள். வசனம் வாசிங்க, பிலிப்பியர் 2:12. பாருங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்ல போது, நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் போது மாத்திரமல்ல. இந்த சமீபமாய்க்கு என்ன வார்த்தை வருதுன்னா கிரேக்க வார்த்தை பரோஷியா. பாருங்க இப்போ நான் எப்ப உங்களுக்கு சமீபமாய் இருப்பேன்? உங்கள் மத்தியில பிரசன்னமாகி இருக்கும் போதுதான். புரியுதுங்களா நான் சொல்றது? சோ அந்த அர்த்தம் கரெக்டா கொண்டு வரார். சோ அப்போஸ்தலர் பவுல் அவங்களோட பிரசன்னமாகி அவங்களுக்கு மத்தியில இருக்கிறத பத்தி பேசுறார். பரோஷியா வார்த்தை வருது, அதை கரெக்டா வந்து இருக்கிற அர்த்தத்துல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதே போல இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 10:10 வாசிங்க. பரா யோசனையும் பாருங்க, சரி அவனுடைய நிருபங்கள் பரா யோசனையும் பலமும் உள்ளவைகள். ஆனா சரீரத்தின் தோற்றமோ, அந்த தோற்றமோக்கு என்ன கிரேக்க வார்த்தை வருதுன்னா பரோஷியா வருது. அப்போஸ்தல் பவுலினுடைய போதனை, அப்போஸ்தல் பவுல் பத்தி அங்க பேசும் போது அங்க சொல்ற விஷயம், அவருடைய நிருபங்கள் பாரா யோசனையும் பலமும் உள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமுமாய் இருக்கிறார்களே. அதாவது என்னன்னா பாருங்க, இந்த சரீரத்தின் தோற்றம் எப்பதான் நம்ம பார்க்க முடியும்? என்னுடைய சரீரத்தின் தோட்டத்தை நீங்க எப்பதான் பார்க்க முடியும்? நான் உங்கள் மத்தியில வந்து இருக்கும் போது, பிரசன்டா இருக்கும் போது. இந்த இடத்துல கூட அந்த பரோஷியா அப்படிங்கிற வார்த்தையை சரியான அர்த்தத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த ரெண்டு இடம் நம்ம சொன்னோம்னா கிளியரா இங்கிலீஷ்ல சொன்னோம்னா பரோஷியான்னு வந்து அதையே பிரசன்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்துல தெளிவா பயன்படுத்தியிருக்காங்க. சோ தமிழ்ல தான் ஒரு இடத்துல அது சமீபம், இன்னொரு இடத்துல தோற்றம்னு சொல்லுது. பட் இங்கிலீஷ் எடுத்துட்டீங்கன்னா அது வந்துட்டு பிரசன்ஸ், பிரசன்ஸ் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ரெண்டு இடத்துல அது ரொம்ப சரியாக அங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க சகோதர சகோதரிகளை. ஸோ அப்போ நம்ம இங்க எல்லாம் பரோஷியா பிரசன்ஸ் என்கிற கோணத்துல சரியாக மொழி பெயர்க்கப்பட்டிருக்கு. தமிழ்ல இன்னும் சில இடங்கள்ல கூட நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாங்க. வசன வாசிங்க, 2 கொரிந்தியர் 7:6. ஆகிலும் பாருங்க, தீத்து வந்ததினாலே, இது என்னால வருதுன்னா கிரேக்ல சொன்ன பரோஷியா ஆஃப் டைட்டஸ். அப்போ தீத்து என்ன இருக்கிறாரு, வந்திருக்கிறார், அங்க கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாங்க, ரொம்ப கரெக்ட். தீத்து வந்து இருக்கிறதுனால அந்த பிரசன்ஸ் பரோஷனால நாங்க தேவன் நாங்க ஆறுதல் பெற்றிருக்கிறோம். இன்னொரு வசனம் 7:7 வாசிங்க. அதுலயே அவன் வந்ததுனால மாத்திரம் இல்ல, அதாவது அந்த வந்ததுக்கு கூட என்னதான் வார்த்தை பரோஷியா. அந்த வந்தது அவன் வந்து இருக்கிறதுனால மாத்திரம் இல்ல, தீத்துனுடைய பரோஷியனால மாத்திரம் இல்ல, தீத்துனுடைய பிரசன்ஸ்னால மாத்திரம் இல்ல, தீத்து வந்து இருக்கிறதுனால அவருடைய பிரசன்னத்தினால மாத்திரம் இல்ல. சோ ரொம்ப தெளிவா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாங்க. சோ அதே போல 1 கொரிந்தியர் 16:17, பிலிப்பியர் 1:26, இந்த 4 வசனங்களையும் கூட தமிழ் எடுக்கும் பொழுது ரொம்ப தெளிவா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வசனங்கள் எல்லாம் 2வது முறையோட எந்த விதத்திலையும் தொடர்பு உள்ளவைகள் அல்ல. ஆனா இங்க எல்லாம் எந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது, பரோஷியா பயன்படுத்தப்பட்டிருக்குது. அந்த பரோஷியாக்கு என்ன அர்த்தம் கொடுத்திருக்காங்க பார்க்கிறோம், பிரசன்னமாகி இருத்தல் அல்லது வந்து இருத்தல் அப்படிங்கிற சரியான அர்த்தத்தை அங்க கொடுத்திருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கவனம் போகுது, ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் நீங்க கவனிங்க, டிஸ்டர்ப் ஆக வேண்டாம் பிளீஸ். சோ அப்போ பரோஷியா என்று சொல்லும் போது இந்த வசனங்கள் வச்சு நம்ம நிரூபிக்கலாம், பரோஷன்னு என்ன அர்த்தம், பிரசன்ஸ், பிரசன்னம், வந்து இருத்தல் சகோதர சகோதரிகள். இப்போ கர்த்தர் இயேசுவின் 2வது வருகையை பத்தி பேசுற வசனம் பார்க்கலாம். அங்க பரோஷியா தான் வருது, ஆனா என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா தப்பா மொழி பெயர்த்திருக்கிறாங்க. பிரசன்னம் வந்து இருத்தல் என்று மொழி பெயர்க்கிறது இல்ல, மாறாக அது இனிமேல் எதிர்காலத்துல நடக்கிறது போல சொல்றாங்க. வசனம் வாசிங்க, மத்தேயு 24:3. பாருங்க, இப்போ கிரேக்க வார்த்தை பயன்படுத்திருக்கிற இடம் நான் சொல்கிறேன், நீங்க வந்து அதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு நீங்க போட்டு சொல்லுங்க. இது வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட சீஷர்கள் அவருடைய 2வது வருகை பத்தி கேள்வி எழுப்பின சந்தர்ப்பம். என்ன கேக்குறாங்க, பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய பரோஷியாவுக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். சோ இங்க என்ன வார்த்தை வருதுன்னா கிரேக்க வார்த்தை உம்முடைய பரோஷியாவுக்கும். இப்ப பரோஷியா என்ன வார்த்தை வரணும், கரெக்டா சொல்லுங்க, என்ன போடணும் தமிழ்ல, இப்ப அந்த சரியான அர்த்தம் போட்டு அந்த வசனத்தை எனக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நான் சொல்றேன் அது எப்படி இருக்குன்னா, கிரீக்ல உங்களுடைய பரோஷியாவிற்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, சரிங்களா? இவங்க எதுக்குதான் அடையாளம் கேட்கறாங்க, நல்லா சொல்லுங்க. அவருடைய பரோஷியாவுக்கு, இப்ப பரோஷியான என்ன பாருங்க, இப்ப அந்த அந்த அர்த்தத்தை போட்டு சொல்லுங்க. அந்த வசனம் உம்முடைய என்னத்துக்கு, உம்முடைய வருகைக்கு போடணுமா, என்ன வந்திருக்கு நாங்க, உம்முடைய வந்திருத்தலுக்கும் அல்லது உம்முடைய பிரசன்னத்திற்கும், புரியுதுங்களா அர்த்தம், வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு, ரொம்ப முக்கியமான விஷயம் சகோதர சகோதரிகளே. இதெல்லாம் தெரியல அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் இயேசு 2வது வருகை புரிஞ்சுக்கொள்ள முடியாது. சோ அவ்வளவு அருமையா இருக்கு கிரேக்க பாஷையில, உம்முடைய பரோஷியாவுக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னா, சீஷர்கள் எதுக்கு அடையாளம் கேட்டாங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் இயேசுவின் வருகைக்கு கேட்கல, எதுக்குதான் கேட்கறாங்க, உம்முடைய வந்து இருத்தலுக்கும் அல்லது நீங்கள் உங்களுடைய பிரசன்னமாகி இருக்கிறதற்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் உண்மையா இருக்கணும். ஆனா அவங்க தமிழ் என்ன பண்ணிருக்கிறாங்க? தப்பு பண்ணிருக்கிறாங்க. இங்கிலீஷ் கூட தப்பு. So what is the sign of sign for your coming? போட்டுடுறாங்க. Coming தப்பு. என்ன போடணும்? What is the sign of your presence? போடணும் இங்கிலீஷ்ல. நீங்க வந்து இருக்கிறதுக்கும் நீங்க பிரசன்னமாகி இருக்கிறதுக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம்? இப்ப கர்த்தர் இயேசு அடையாளம் சொல்றார் 24வது அதிகாரம் முழுவதும். சரிங்களா? இப்போ அந்த அடையாளங்கள் நீங்க சொல்லுங்க. இந்த வசனம் புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அடையாளங்கள் அவர் வந்து வந்ததுக்கு பின்பு நடக்கிறதா வந்து வந்து வருவதற்கு முன்பு நடக்கிறதா இருக்குமா? வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா நீங்க வந்து இருந்தா நீங்க வந்து இருக்கிறத நாங்க புரிஞ்சுக்கிறோம். நீங்க பிரசன்னமாகி இருந்தா நீங்க பிரசன்னமாகி இருப்பதை நாங்க புரிஞ்சுக்கிறோம். உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ அந்த அடையாளங்கள் அவர் வந்ததுக்கு பின்பு நடக்கிற அடையாளங்களா வருவதற்கு முன்பு நடக்கிற அடையாளங்கள்? வந்ததுக்கு பிறகு நடக்கிற அடையாளங்கள் தான் அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம் சரிங்களா? ஒருவேளை அந்த அடையாளங்கள் நம்ம பார்த்தோம்னா அவர் ஏற்கனவே என்ன ஆயிடுப்பார்? வந்து இருப்பார். இந்த சரியான டிரான்ஸ்லேஷன் புரிஞ்சீங்கன்னா இதுதான் விஷயம். இந்த ஒருவேளை அந்த அடையாளங்கள் அவர் கொடுக்கிறார். அந்த அடையாளங்கள் எதுக்கான அடையாளங்கள்னா அவங்க கேட்டதற்கான அடையாளங்கள். அவங்க என்ன கேட்டாங்க? நீங்க வந்திருந்தீங்கன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க. அதுதான் கேட்டாங்க. கேஷுவலா நான் சொல்லிட்டேன். நீங்க வந்து இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? எப்படி உலகம் அழியும்? எங்களை கொஞ்சம் அடையாளம் சொல்லுங்க. அவர் சொன்னார், இங்க பாருங்க, நான் வந்தேன்னா நான் வந்து இருந்தேன்னா உலகம் அழிய போகுது அங்கிருந்து ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? இது 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 எல்லாம் நடக்கும். இப்போ அவர் சொன்ன அந்த அடையாளங்கள் நடந்துட்டு இருக்கிறத நாம பார்த்தோம்னா அவர் என்ன ஆயிடுக்கிறார்? வருவாரா இல்ல ஏற்கனவே வந்திருக்கிறார்? இது இப்படி இருக்கு இல்லைங்களா? இந்த சமயத்துல ஒரிஜினல் மீனிங் இல்லாம வருகை போட்டு பாருங்க என்ன ஆகும். உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு சொல்லிட்டு இப்ப ஒருவேளை அந்த அடையாளங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தாவே நம்ம என்னதான் நினைச்சிட்டு இருப்போம்? அடையாளம் வந்துடுச்சு, அவர் பின்னாடியே என்ன ஆயிட்டு இருக்கிறார்? ராங் டிரான்ஸ்லேஷன் புரிஞ்ச என்ன மிஸ்டேக் ஆகுது பாத்தீங்களா? தான் வந்து இருக்கிறதுக்கு அவர் சொன்ன அடையாளங்களை ஜனங்கள் எதுக்காக எடுத்துக்கொண்டு இருப்பாங்க? தான் வரப்போறதுக்கான அறிகுறிகள் என்று பார்த்துருப்பாங்க. ரொம்ப தவறு. இங்க முதல் இடத்துல இந்த பரோஷ் நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமான பாயிண்ட் இது எக்ஸ்பிளைன் பண்றது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். தேவன் கிருபை உங்களை வழி நடத்தும். சோ அப்போ உங்களுடைய வந்திருத்தலுக்கும் உங்களுடைய பிரசன்னத்திற்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னத்தான் அவங்க கேட்கறாங்க? உங்களுடைய வருகைக்கு கேட்கவே இல்லை, உங்களுடைய கம்மிங்க்கு என்ன கேட்கவே இல்லை. ஏன்னா அங்க வரக்கூடிய கிரேக்க வார்த்தை பரோஷியா வார்த்தை. சோ உங்களுடைய பரோஷியாக்கும் உலகத்தின் முடிவுக்கும் உங்களுடைய பிரசன்ஸுக்கும் உலகத்தின் முடிவுக்கும் உங்களுடைய பிரசன்னத்திற்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? கர்த்தரேசு அந்த அடையாளங்கள் லிஸ்ட் பண்ணிருக்கிறார். அந்த அடையாளங்கள் அவர் வந்ததுக்கு பின்பு சம்பவிக்கிற அடையாளங்கள், வருவதற்கு முன்பு சம்பவிக்கிற அடையாளங்களே அல்ல. இதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்போ இது இப்படி இருக்கிறதை நாம அங்க புரிஞ்சுக்கொள்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா டிரான்ஸ்லேஷன் மேக்சிமம் பரோஷியா கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை பத்தி சம்பந்தப்படுத்துற இடங்கள்ல தவறாகவே மொழிபெயர்த்தது. ஆனா சில முக்கியமான டிரான்ஸ்லேஷன்ஸ் உங்களுக்கு நாம பெயர் சொல்றோம். எம்பாட்டிக் டயக்லாட், ரோதர்ஹாம்ஸ் டிரான்ஸ்லேஷன், அப்புறம் இன்னும் சில முக்கியமான டிரான்ஸ்லேஷன் எடுத்தீங்கன்னா அவங்க 24 இடத்துல பரோஷியா வருது. அத்தனை இடத்துலயும் பரோஷியானா பிரசன்ஸ் வந்து இருக்கிறது தெளிவா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறான். அப்போ இது தவறுதலா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான வசனம். ஆனா அந்த வசனம் கர்த்தர் இயேசுவினுடைய வந்து இருத்தலை பற்றி பேசக்கூடிய வசனம் என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ ஏன் வந்து கர்த்தர் இயேசு தான் வந்து இருந்தா தான் வந்து பிரசன்னமாகி இருந்ததுக்கு பின்பு என்ன காரியங்கள் நடக்கும் அவர் அடையாளங்கள் சொல்றார் அப்படின்னா, அவர் ஏற்கனவே சொல்றாரு அந்த நாள் வசனவாசி வெளிப்படுத்தல் 16:15 பாருங்க என்ன சொல்லிருக்கிறாரு, இதோ நான் திருடனை போல வருகிறேன். என்ன அர்த்தம்? கர்த்தரே இந்த வசனம் சொல்லும் போது அவர் இரண்டாம் வருகையில் எப்படி வருவார்? திருடன் போல வரேன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் வருவது திருடன் வருகிற விதமாய் ஒரு ரகசியமான வருகையாயிரும். எல்லோரும் ஒரே கனப்படத்தில் தெரிந்து கொள்ளுகிற மாதிரியான அது வருகை கிடையாது. எல்லோருக்கும் வெளியரங்கமான ஒரு வருகை கிடையாது. அது ஒரு திருடன் வருகிற விதமா ரகசியமா கண்களுக்கு புலப்படாம யாரும் அறியாத வண்ணம் நடக்கிற வருகை. அதனால நீங்க விழித்திருங்க. ஏன் நீங்க விழித்திருக்கணும்? ஏன்னா நான் வந்து இருந்தா இந்த மாதிரி அடையாளங்கள் போகும். அந்த அடையாளங்களை நீங்க கவனிச்சு அந்த அடையாளங்கள் பற்றி பேசுற தீர்க்க தரிசன வசனங்களுக்கு விழித்திருந்தீங்கன்னா நான் வந்து இருக்கிறத என்னுடைய சகோதரர்களாகி நீங்கள் முதலாவது என்ன பண்ணிக்கலாம்? தெரிஞ்சு கொள்ளலாம். இதுதான் அந்த ரகசியம் சகோதர சகோதரிகளே. சோ இது நம்ம அங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில மாம்சத்துல வருவது கிடையாது. ஏன்னா அவர் மாம்சத்துல ஒரு தரம் கொலை உண்டாரு, எப்படி உயிர் தந்திருக்கிறாரு? ஆவியின் சரீரத்துக்கு உயிர் தந்திருக்கிறார். பிதா இருக்கிறது போலவே தம்மில் தானே ஜீவன் உடையவராய் இருக்கிறார். அழியாமையில இருக்கிறார், திவ்ய சுபாவத்துல இருக்கிறார். அந்த சுபாவத்தில் இருக்கிற ஆவிக்குரிய ஜீவியாக கர்த்தர் இயேசு நம்முடைய இரண்டாம் வருகையில ஆவிக்குரிய சரீரத்துல தான் பூமியில வர்றார். ஆவிக்குரிய சரீரத்துல வரும்போது மாம்ச கண்களுக்கு அவரே அங்க தெரிய மாட்டான். ஒருவேளை யாராவது மாம்ச கண்களை பாக்குற வாய்ப்பு இருந்துச்சுன்னா யாருடைய கதிதான் அவங்களுக்கு? போன கிளாஸ்ல பார்த்தேன், அப்போஸ்தல் பவுல் கதிதான். ஒரு சொட்டு பார்த்தா கர்த்தர் இயேசுடைய மகிமை மாம்ச கண்ல. வாழ்க்கை முழுக்க அவருக்கு ஒரு மூணு நாளைக்கு பார்வை இல்ல, வாழ்க்கை முழுக்க அவரு கண்ணில் தண்ணி வாங்கிட்டு இருந்துச்சு பார்க்கணும். அப்போ இப்படியாக கர்த்தர் இயேசு திவ்ய சுபாவத்தில் இந்த பூமிக்கு இரண்டாம் முறையாக அவர் வரும்போது அது ஒரு ரகசியமான வருகை. அந்த ரகசியமான வருகையில அவர் வந்து இருக்கும் போது சில அடையாளங்கள் நடக்கும். அந்த அடையாளங்களை நாம கவனிச்சு இருக்கணும். ஒருவேளை அந்த அடையாளங்கள் நம் கண்களுக்கு முன்பு நிறைவேறி இருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து என்ன ஆயிருக்கிறார்? ஏற்கனவே பிரசன்னம் ஆயிருக்கிறார் தான் அதனுடைய அடையாளம். அவர் வருவாருங்கிற அடையாளம் இல்ல. ஆனா இந்த தவறான அர்த்தத்துல புரிஞ்சு கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் ஏமாந்து தான் போவாங்க. ஏன்னா கண்டிப்பா அந்த அடையாளங்கள் நடக்கத்தான் போகுது. ஆனா அந்த அடையாளங்கள் நடக்கிறத பார்த்துட்டு ஜனங்கள் என்ன நினைக்க போறாங்க? அவர் வரப்போகிறார் நினைக்கும் போது ஆனா வசனம் வந்து ஏற்கனவே அவர் என்ன ஆயிடுப்பாரு? ரகசிய வருகையில வந்து பிரசன்னமாக இருப்பார். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பரோஷியா வார்த்தை எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னா சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகையினுடைய முதல் பாகம் எப்படி இருக்கும்னா பரோஷியா ஸ்டேஜ். அவர் இரண்டாம் வருகையில வந்து இருக்கும் போதே அந்த முதல் பாகம் எப்படிப்பட்ட பாகம்னா, யாருடைய மாம்ச கண்களுக்கும் புலப்படாமல் யாருமே அறிந்து கொள்ளாத வண்ணம் ரகசியமா ஆவியின் மகிமையான சரீரத்தில் அவர் வந்து இருக்கிற காலம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. ஆனா பாருங்க என்ன ஆச்சரியம், கிறிஸ்தவர்கள் எல்லாம் அப்படியே நேர் எதிரா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் வரும்போதே எல்லாரும் என்ன பண்ணலாம்? மாம்ச கண்கள்னால அவர் வருவதை பார்க்கலாம். அவர் மேகங்கள் மேல வருவாரு, மாம்சமான யாவரும் அவரை பார்ப்பாங்க. அந்த வசனத்தை லிட்டரலா எடுத்துட்டு அவர் வருகையே எல்லாருக்கும் பகிரங்கமா வெளியாகிற மாதிரி வருவார் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா வசனம் கிளியர் நோ, அவருடைய ரகசிய வருகை அது ஒரு ரகசியமான பிரசன்னம். அதுதான் அவருடைய வருகையின் முதலாவது ஸ்டேஜ். கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வந்து இருக்கிற அந்த முதல் பாகமே அது ஒரு ரகசிய ஆவியின் சரீரத்தில் வந்து இருக்கிற ஒரு பிரசன்னம் சகோதர சகோதரிகளே. இது இப்படி இருக்கிறதுனால தான் நம்முடைய இரண்டாம் வருகை குறிச்சு நிறைய எச்சரிப்பு கர்த்தர் இயேசு கொடுக்கிறார். என்னன்னா விஷயம் இது, என்னுடைய இரண்டாம் வருகை ரொம்ப ரகசியமா ஆவிக்குரிய சரீரத்துல நான் வந்து பிரசன்னமாகி இருக்கிறதுல ஆரம்பிக்கும். அதனால நீங்க வசனம் வாசிங்க, இப்போ மத்தேயு 24:26-27 வாசிங்க. ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். பாருங்க, இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். இந்த வருகைக்கு வர வார்த்தை பரோசியா. இங்க என்ன போடணும் அப்ப சரியா? பிரசன்னம். அப்ப பாருங்க, இதுதான் அந்த வசனம் சொல்றார். என்ன சொல்றார்னா, நான் ரொம்ப ரகசியமா என்னுடைய ஆவிக்குரிய மகிமையின் சரீரத்துல யாருக்கும் தெரியாம வந்து இருப்பேன். அது ரகசிய வருகை, அது ரகசிய வந்து இருத்தல். அதனால அதோ வனாந்தரத்துல இருக்கிறாரு அவரு. யாரு? கர்த்தர் ஏசு. எப்போ? நம்முடைய இரண்டாம் வருகையில் அங்க வந்திருக்கிறாரு. யாரு சொன்னா என்ன பண்ணாதீங்க? நம்பிட்டு கிளம்பாதீங்க. அப்புறம் இதோ அரை வீட்டுக்குள்ள இருக்கிறாரு நம்முடைய இரண்டாம் வருகையில அப்படின்னு சொன்னா அதை கூட நீங்க என்ன பண்ணாதீங்க? நம்பாதிருங்கள். அப்படின்னா புரிஞ்சுங்களா வசனம்? நான் யாரும் அறியாத வண்ணமே ஆவிக்குரிய சரீரத்துல ரகசியமா தான் வருவேன். யாரும் என்ன என்ன பண்ண முடியாது, மாம்ச கண்ணெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா நான் இரண்டாம் வரிகள வர சமயத்துல நிறைய பேர் அந்த வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க? அவர் அங்க வந்திருக்கிறார்ப்பா, அங்க வர்றாரு அவரு, நம்ம போலாம், அங்க வாங்க சொல்லுவாங்க. என்ன பண்ணாதீங்க? நம்பாதீங்க. அவரை நான் மீட் பண்ணினேன் அரை வீட்டுக்குள்ள சொல்லுவாங்க. நம்பாதீங்க. ஏன்னா மனுஷகுமாருடைய வந்திருத்தல் அப்படியெல்லாம் நடக்காது. அது எப்படி நடக்கும் சொல்றாரு? மின்னலு கிழக்கில இருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வசனம். நீங்க தாராளமா வார்த்தை அடிச்சுட்டு எழுதலாம், தைரியமா அடிச்சுட்டு எழுதலாம். அவன் மனுஷகுமாரனுடைய வருகை கிடையாது. அது என்னது? மனுஷகுமாரனுடைய டேஷ் போட்டு வந்திருத்தல் பிரசன்னம் போடுங்க. ஏன்னா அது பரோஷியா பிரசன்னம். இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம், என்ன சொல்றாரு? சகோதர சகோதரிகளே, ரொம்ப சிம்பிள். கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை சம்பவிக்கும் போது பூமியில கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில சில ரகசியமான வஞ்சனைகள் போயிட்டு இருக்கும். அந்த வஞ்சனைகளுக்கு கர்த்தர் இயேசு உண்மையான சீஷர்கள் பலியாகிடக்கூடாது. அதனால தான் அவர் சொல்றார், சோ அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்லுவாங்க, புறப்படாதீங்க. இதே அந்த வனாந்தரத்துல இருக்கிறது. சோ வனாந்தரம் வந்து என்ன என்ன நிலைமை பைபிள்ல? ஏற்கனவே சொல்லிருக்கோம், அந்தி கிருஷ்ணன்லாம் எடுத்தோம், அந்த ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் விடப்பட்டால். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, வனாந்தரம் எதுக்கு அடையாளம்? வைல்டர்னஸ், ஏ செப்பரேட்டட் கண்டிஷன், பிரித்தெடுக்கப்பட்ட நிலை. இப்போ ஜனங்கள் எல்லாம் எங்க குடியிருப்பாங்க? பட்டணத்துக்கு உள்ள, பட்டணத்தை விட்டு வெளியே தான் எது இருக்கும்? வனாந்தரம் இருக்கு. சோ வனாந்தரத்துக்கு, வனாந்தரம்ங்கிறது என்ன நிலைமைனா ஜனங்கள்ல இருந்து பிரிஞ்சிருக்கிற ஒரு நிலைமை. சோ வனாந்தரத்துல இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அதாவது கர்த்தர் இயேசு தம்முடைய இரண்டாம் வருகையில அந்த மலையில வர்றாரு, இந்த ஒரு தனிப்பட்ட இடத்துல காட்சி அளிப்பாரு அப்படின்னு சொல்லி நிறைய போதகர்கள் கிளம்பி அவர் இரண்டாம் வருகை பத்தி தப்பான வஞ்சனையெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா நீங்க அதையெல்லாம் கேட்டு என்ன பண்ணிட வேண்டாம், இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி யாராவது பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது நியூஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஃபாரின்ல பிரதர் அந்த சம்பவம் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் கூட்டிட்டு போனார் அந்த பாஸ்டர்? பாருங்க, எத்தனையோ ஆயிரக்கணக்கான விசுவாசிகளை கூப்பிட்டே போனார். கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில இந்த இடத்துல வர்றேன்னு எனக்கு காட்சியில் தந்துட்டாரு, நம்ம எல்லாம் போலாம் வாங்க, நம்பி போயிட்டாங்க. போயிட்டாரு, என்ன நடந்துச்சு எனக்கு விவரம் தெரியல, அது பொய்யாயிட்டு. இது மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்கிறாங்க ஃபாரின்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க கூட யாராவது சொன்னா ஆச்சரியம் இல்லை, இங்க தான் நிறைய இயேசு சுத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நான் தான் இரண்டாம் அறிக்கையில கர்த்தர் இயேசு. போதகர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, பெரியவங்க, ரொம்ப பெரியவங்க. ஒருவேளை நீங்க அவங்களுக்கு காணிக்க எல்லாம் கூட அனுப்பிச்சுட்டு இருக்கலாம். அவர் என்ன சொல்றாங்க, என்ன தைரியம் அவங்களுக்கு எல்லாம் தெரியல. ஒருவேளை நம்ம முன்னாடி வந்தா உட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சொல்றாரு, அந்த மாதிரி இருப்பாங்க, புறப்படாதீங்க. நெக்ஸ்ட், அறை வீட்டுக்குள்ள இருக்கிறாரு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இது அறை வீடு, வனாந்திரம் வந்து ஒரு செப்பரேட்டட் கண்டிஷன். அறை வீடு என்ன கண்டிஷன், நம்முடைய தனிப்பட்ட குடியிருப்பு. என்ன சொல்லுவாங்க நிறைய பேரு, கர்த்தரே இரண்டாம் வரிகையில வர்ற காலத்துல நான் ஜெபிச்சிட்டு இருந்தேன், எனக்கு யார் தரிசனம் ஆனார், கர்த்தரே இரண்டாம் வரிகையில ஜமால் முன்னாடி வந்துட்டாரு, நான் பேசினேன், பார்த்தேன், இப்படி சொன்னாரு, அப்படி சொன்னாரு, எல்லாம் சொல்லுவாங்க, நம்பாதீங்க. ஆனா என்ன நடந்துட்டு இருக்கிறீங்களா, ரெண்டு கர்த்தர் சொல்றதுக்கு மாறாதான் நடக்குது. அவர் அங்க வராரு, போலாமானா சீக்கிரமா போலாம் வாங்க, அப்படித்தான் யாரு போறா, விசுவாசிகள். அவங்க வந்துட்டு போதகரை தூக்கி வச்சுட்டு போயிடுறாங்க. அவர் ரூமுக்குள்ள இருந்தாருன்னா எங்க ரூமுக்குள்ளயும் வர சொல்லுங்க, நோட்ஸ் வேற கொடுத்து விடுறாங்க. சகோதர சகோதரிகளே, இது இரண்டாம் முறையில் நடக்கிற வஞ்சனை. ஆனா வந்து அப்போஸ்தலர் கோல் தெளிவா சொல்றாரு, அப்படி சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் வஞ்சனை. ஏன்னா கர்த்தர் இயேசு இரண்டாம் வரிக்கு எப்படி நடக்கும், அந்த ரகசியமான வருகை, மகிமையின் சரீரத்துல, ஆவியின் சரீரத்துல, உலகம் அறியாத வண்ணம் ரகசியமா திருடன் வருகிற விதமா அவர் வந்து இருப்பார். சீக்ரெட் பிரசன்ஸ், யாருக்கும் தெரியாது, ஒரு குரூப் தவிர. அந்த குரூப் யார்னா, சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்வதற்கு நீங்கள் அந்தகாரத்தில் உள்ளவர்கள் அல்ல, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அந்த வகுப்பார் யாருன்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகள். எந்த வெளிச்சம், சத்திய வெளிச்சத்துல, தீர்க்க தரிசன வசனங்களுக்கு தங்கள் கண்கள் மனக்கண்கள் நல்லா திறந்து வச்சு புரிஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க தெரிஞ்சு கொள்வாங்க, கர்த்தர் இயேசு ரகசியமா வந்து இருக்கிற மாபெரும் விஷயத்தை வேற யாரும் முடியாது, அதனால நீங்க வஞ்சிக்கப்பட்டு போயிடாது. இந்த மாதிரி வஞ்சனையெல்லாம் வரும். ஆனா மனுஷகுமாரனுடைய வந்திருத்தல் எப்படி நடக்கும்னா, அது வசனம் சொல்றாரு, அது எப்படி இருக்குமாமா, 27 வசனத்துல, மின்னல் கிழக்கில் இருந்து தோன்றி எப்படி இருக்கும், மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையா. மறுபடியும் நான் அந்த வார்த்தை என்ன சொன்னீங்க, வந்திருத்தல். பாருங்க சகோதர சகோதரிகளே, ரொம்ப அருமையான விஷயம். சில வசனங்கள் தேவன் உதாரணம் கொடுப்பார், அந்த உதாரணத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாபெரும் சத்தியம் புரிஞ்சுக்கலாம். கர்த்தர் இயேசுனுடைய கர்த்தர் இயேசு வந்து இருக்கிறது எப்படி இருக்கும் சொல்றாரு, மின்னல் கிழக்குல தோன்றி மேற்கு, கரெக்டா நான் டைரக்ஷன் எனக்கு தெரியும், ஒரு நாள் இருந்தா நீங்க மாத்திக்கணும் சரிங்களா, சரி, கிழக்குல தோன்றி மேற்குல வரைக்கும் என்ன ஆயிட்டு போகும், பிரகாசிச்சுட்டு போறது போல யார் வந்திருக்கிற விஷயம் இருக்கும், கர்த்தராகியா இயேசு. ஆனா இந்த வசனத்துல ஒரு அருமையான குளோ இருக்கு, இயேசு கிறிஸ்து பரோஷியால ரகசியமா வந்திருக்கிற விஷயம் எப்படி தெரிய வரும்னா, மின்னலு போலன்னு சொல்றார். ஆனா இந்த வசனத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணணும். இப்ப நீங்களே சொல்லுங்க, மின்னலுக்கு திசை இருக்கா, எல்லா மின்னலும் கரெக்டா கிழக்குல தோன்றி கரெக்டா மேற்கு வரைக்கும் தான் போதா, இல்ல, மின்னல்னா அது எப்படிதான் வரும், எங்க வேணா ஸ்டார்ட் பண்ணலாம், நாலு திசைக்குமே அது போகும் இல்லைங்க, மின்னல் பார்த்தா அது ஒரு எங்கேயாவது திசை நோக்கி போதா, சும்மா வந்து அப்படி போகும், எப்படி வேணா போகும். சோ மின்னலுக்கு திசையே இல்லை. அப்ப இங்க மின்னல் வார்த்தை வந்திருக்கு, கொஞ்சம் செக் பண்ணணும், செக் பண்ணா அந்த மின்னலுக்கு என்ன வார்த்தை வருதுன்னா, கிரேக்க வார்த்தை ஆஸ்ட்ராப், ASTRAP, ஆஸ்ட்ராப் அப்படிங்கிறது தான் அந்த கிரேக்க வார்த்தை. அந்த கன்கார்டன்ஸ்ல போன கிரேக்க வார்த்தை 796, அந்த ஆஸ்ட்ராப். இந்த ஆஸ்ட்ராப்ல என்ன மீனிங் வருதுன்னா, எ பிரைட் ஷைனிங், அவ்வளவுதான், எ பிரைட் ஷைனிங். மின்னல்னு வரல, மின்னல் என்ன வந்திருக்கு இங்கிலீஷ்ல, ஆஸ்ட்ராப், அது மின்னலா இருந்தா இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை போட்டுருக்கணும், அவங்க லைட்டனிங் போட்டுடுக்கணும், அவங்க லைட்டனிங் போடல, எ பிரைட் ஷைனிங் போட்டுக்கிறாங்க, ஒரு பிரகாசமான வெளிச்சம் அல்லது ஒளி. இப்போ இது எடுத்து போறோம், சோ இங்க ஒரு பிரகாசமான வெளிச்சம் பேசுறாரு, அது எங்க இருந்து எங்க போகுது, கிழக்குல இருந்து மேற்குல போகுது. அப்ப அது என்னதான், கிழக்குல தோன்றி மேற்குல வரைக்கும் போது பிரகாசமா இருக்குன்னு அது என்ன அது சொல்ல முடியும்? அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லிடலாம். சூரியன் ஆக்சுவலா இங்க எதை பத்தி பேசுறார்? கர்த்தர் இயேசு அவருடைய இரண்டாம் வந்து இருத்தல், அவருடைய இரண்டாம் வருகையில வந்து பிரசன்னமாகி இருக்கிற விஷயம் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த வசனத்துல அப்போஸ்தலர் சொல்றாரு, அது எப்படி இருக்கும் தெரியுமா? சூரியன் கிழக்குல தோன்றி போக போக பிரகாசமாயிட்டே போகுது இல்லையா மேற்கு வரைக்கும், அது போல இருக்கும். பியூட்டிஃபுல் அர்த்தம், அருமையான உதாரணம். இதென்னா, சூரியன் கிழக்குல தோன்றி பிரகாசம் அடைஞ்சிட்டே மேற்கு வரைக்கும் போறது, இது என்ன, அது எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப காலையில சூரியன் உதிக்கும் போது அதனுடைய வெளிச்சம் எப்படி இருக்கு? 100% இருக்கா? கொஞ்சம் தான் இருக்கு இல்லைங்களா? அது வந்து அந்த அந்த சூரியன் உதிச்சிருக்கிறத உணரக்கூட முடியாது. அந்த அளவுக்கு அது வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு மென்மையான ஒரு வெளியா தான் அங்க இருக்கும். அப்போ போக போக அந்த சூரியன் என்ன ஆகிட்டு போகுது, வெளிச்சத்துல பிரகாசம் 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 ஆயிட்டு ஒரு 10, 11, 12 சொல்லும் பொழுது அதனுடைய உக்கிரம் எப்படி இருக்குது பாக்குறோம். அப்படியே எல்லா ஜனங்களுமே உணர்ந்து கொள்ளுகிற மாதிரி அங்க இருக்கும். இன்னொன்னு சொல்ல போனா, சூரியன் காலையில 6 மணிக்கு உதிச்சதை யார் தான் தெரிஞ்சு கொள்ள முடியும்? 5:59 முழிக்கிறவங்க தான் என்ன பண்ண முடியும், தெரிஞ்சு கொள்ள முடியும் இல்லைங்களா? கரெக்டா. இன்னொரு விஷயம், 6 மணிக்கு உதிக்கிறத எல்லாருமே 5:59 தெரிஞ்சுக்கிறாங்களா? இல்ல, நானே 10 மணி வரைக்கும் தூங்குறேன், நைட் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு. அப்போ சூரியன் 6 மணிக்கு உதிக்கிற விஷயத்த யார்தான் உணர்ந்து கொள்ள முடியும்? அதிகாலையிலேயே விழித்திருக்கிறவங்களா காணப்படுறவங்க தான் அந்த ஏர்லி சன்ரைஸ கப்புன்னு புரிஞ்சுக்கொள்ள முடியும். அவங்க புரிஞ்சு சூரியன் உதிச்சாச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமா போய் சூடாகும் போதே, அப்புறம் கொஞ்சம் லேட்டா முழிச்சு எந்திரிக்கிறவங்க முழிச்ச சூரியன், ஓ சூரியன் வந்திருக்குப்பா, 8 மணிக்கு எந்திரிச்சுட்டா ஓ சூரியன் ஏற்கனவே வந்திருக்குப்பா தெரிஞ்சுக்குவாங்க. அதுவும் தெரியாம 10, 12 மணி வரைக்கும் சில பேர் தூங்குவாங்க. அவங்க எல்லாம் எதுதான் காமிக்கும், அந்த சூரியனுடைய உக்கரம் அப்படியே வேர்த்துட்டு ஓ விடிஞ்சிடுச்சா, மணி பார்த்தா 12 மணி, ஓ 12 மணி ஆயிடுச்சா, அதனாலதான் உப்பு சும்மா. சோ அப்போ அருமையான அடையாளம் கொடுக்கிறார். அப்படித்தான் யாருடைய வந்து இருக்கல் இருக்கும், மனுஷ குமாரனுடைய வந்திருக்கல், பியூட்டிஃபுல் அடையாளம். என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் இயேசுனுடைய வந்திருத்தல், அவர் வந்து இருக்கிற விஷயம் பரோஷியால ரகசிய வருகையில ஆவிக்குரிய சரீரத்துல யாரும் அறியாத வண்ணம் வந்து இருக்கிறது கூட முதல்ல யாருக்கு தான் தெரியும்? ஆரம்பத்திலேயே சிலர் மாத்திரம் விழிச்சிருப்பாங்க. எதுக்கு? தீர்க்க தரிசன வசனங்களுக்கு. அந்த தீர்க்க தரிசன வசனங்களுக்கு விழித்து இருக்கிற உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் வந்து இருக்கிற விஷயம் முதல்ல தெரிய வரும். ஆனா அப்போ மற்ற கிறிஸ்தவர்கள் உலகத்தின் ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அந்த காரத்துல இருக்கிற ஜனங்கள் அப்படின்னா நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க. தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்களுக்கு விழித்திருக்க மாட்டாங்க. அதை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த கால இருளுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு அவருடைய பிரசன்ஸ் தெரியாது. ஆனா அந்த சூரியன் உதிச்சது போக போக மிகப்பெரிய வெளிச்சம் என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும், பூமி மேல கொண்டு வந்துட்டு இருக்கும். அந்த வெளிச்சம் அதிகரிக்க முழிப்புக்கு, அதாவது விழிப்புக்கு வர்றவங்க அதிகம் பேரா இருப்பான், அதிகம் பேரா இருப்பான். கிளியரா சொல்லலாம், 12 மணிக்கு தூக்கம் மாத்தவர் போட்டவர் தான் தூங்குவாரு. ஆனா சாதாரணமா தூங்கின எல்லாரும் என்ன ஆயிருப்பாங்க, முழிச்சு சூரியன் உதிச்சிருக்கிறது அங்க தெரிஞ்சுக்குவாங்க. இயேசுனுடைய இரண்டாம் வந்திருத்தல் பத்தி பேசும்போது இந்த அடையாளம் அங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், மனுஷகுமாரனுடைய வந்திருத்தல் கூட இப்படித்தான் இருக்கும். என்ன அருமையான விஷயம், கர்த்தர் இயேசு ரகசிய வருகையில வந்து இருக்கிறத எல்லாருமே உடனே புரிஞ்சுக்க மாட்டாங்க, முடியா. ஒரு சிலர் புரிஞ்சு கொள்ளுவாங்க, அவருடைய உண்மையான சீஷர்கள். காரணம், அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், அவர்கள் தீர்க்க தரிசன வசனங்களுக்கு விழித்து இருக்கிற காரணத்தினால அவங்க அந்த வந்திருத்தல் ஆரம்பிச்ச உடனே அவங்க உணர்ந்து கொள்வாங்க. ஆனா பிற்பாடு தான் போக 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 அவருடைய வந்து இருக்கிற அந்த வெளிச்சமே உலக ஜனங்களுக்கு வெளி தெரிய வர ஜனங்கள் அவர் வந்து இருக்கிறதினுடைய அறிவுக்குள்ள வழி நடத்தப்படுவாங்க. கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகைய இரண்டாம் வருகையில் வரக்கூடிய விதத்தை சூரியன் உதிக்கிறதோட ஒப்பிட்டது சரியா இல்லைங்களா? சரிதான். எந்த வகையில சரினா, அவர் எப்படி இருக்கிறாரு இந்த உலகத்துக்கு? வாசிங்க, நீதியின் சூரியன் யார் தான்? கர்த்தர் இயேசு. அவர் நீதியின் சூரியன். அப்ப நீதியின் சூரியனா இருக்கிற கர்த்தர் இயேசு, அது போலத்தான் அவருடைய இரண்டாம் வந்திருத்தலும் அங்க நடக்குது என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அதனால்தான் வசனங்கள் நாம் அங்க வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:4-6 வசன வாசம். இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள், விழித்திருக்கிறா காணப்படுகிற பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் ரகசிய வருகைய அவங்க கண்டு பிடிச்சுக் கொள்ளுவாங்க முதல்ல. ஆனா அந்த சமயம் உலகம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மற்ற 24 வாசிங்க, 37-39 வசனம் வரை. பாருங்க, இந்த மனுஷகுமாரன் வரும் காலம் தப்பு, அது வந்து பரோஷியா. பரோஷன் என்ன இருக்கும்? மனுஷகுமாரன் வந்திருக்கிற காலத்திலேயே. நீங்க எல்லா அந்த வசனம் மாத்திரம், எல்லாரும் டிரான்ஸ்லேஷன். சோ நோவா காலத்துல எப்படி நடந்துச்சோ அப்படியே மனுஷகுமாரன் வந்து இருக்கிற காலத்திலும் நடக்கும். எப்படி? ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்துல நோவா பேலைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் மாறிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே அப்படியே மனுஷகுமாரன் வந்து இருக்கும் காலத்திலும் நடக்கும். ரொம்ப அருமையான அடையாளம், கம்பாரிசன் கொடுக்கிறார். நோவாவுடைய நாட்கள்ல நடந்தது போலவே மனுஷகுமாரோட காலத்திலையும் நடக்கும். நோவா காலத்துல நோவா இருந்தாரா? இருந்தார். அப்போ மனுஷகுமாரன் காலத்துல மனுஷகுமார் என்ன இருப்பாரு? வந்து இருப்பார். பிரசன்ஸ், முதல்ல அந்த பிரசன்ஸ் கண்டுபிடிச்சுக்கோங்க. நோவா நாட்கள்ல நோவா பூமியில இருக்கிறாரு. அப்ப மனுஷகுமாரோட காலத்துல மனுஷகுமார் என்ன இருப்பாரு? வந்து இருப்பார். நெக்ஸ்ட், நோவா காலத்துல என்ன நடந்துச்சு? பெண் உண்டு கழிச்சு பெண் கொண்டு பெண் எடுத்துட்டு நிம்மதியா இருந்தாங்க. ஆனா வரப்போகிற அழிவை பத்தி அவங்க உணராது இருந்தாங்க. அதே போலத்தான் மனுஷகுமாரன் வந்து இருக்கும் போதும் ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நார்மல் வாழ்க்கை. காலையில 6 மணிக்கு எழுந்திரிச்சு, 8 மணிக்கு சாப்பிட்டு, 8:30 டியூட்டிக்கு கிளம்பி, 8 மணிக்கு ரிட்டர்ன் ஆகி, கொஞ்ச நேரம் டிவி பார்த்து சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. சண்டே ஆனா கரெக்டா என்ன பண்ணிடுவாங்க? சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. இடையில மோகன் சீலாஸ் மீட்டிங் போட்டா 3 நாள் போய் நல்லா அட்டன் பண்ணிட்டு காணிக்க கொடுத்துட்டு அவர் வருவார் வருவார் வருவார்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுவாங்க? வந்துடுவாங்க சகோதர சகோதரிகள். இப்படித்தான் போ மனுஷகுமாரன் வந்து இருக்கிற காலத்துல கூட நடக்கும். அறியாமை இருக்கும், ஆனா வெகு சிலர் தான் சகோதர சகோதரிகளே மனுஷகுமாரன் வந்திருக்கிற விஷயத்துக்கு விழித்துக் கொள்ளுவாங்க. கர்த்தருடைய பரோஷியா எவ்வளவு முக்கியமான ஒரு பார்ட். பரோஷியா வார்த்தை முதல்ல குறிக்குது கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை எப்படி நடக்கும்னா, கணக்கு தெரியாத விதத்துல யாரும் அறியாத வண்ணம் ஆவிக்குரிய மகிமையின் சரீரத்துல ரகசியமாக வந்து இருப்பா. அப்படி வந்து இருக்கும் போது ஒரு வகுப்பார், உண்மையான சீஷர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் யார்? அவங்க தீர்க்க தரிசன வசனங்களுக்கு விழித்து இருந்து இரண்டாம் வருகை பற்றி பேசக்கூடிய தீர்க்க தரிசன வசனங்கள், அடையாளங்கள் அதையெல்லாம் நிறைவேறுவதை உற்று கவனித்து அதன் மூலம் அவர் வந்து இருக்கிற விஷயத்த உலகத்தை காட்டிலும் கிறிஸ்தவர்களை காட்டிலும் முன்பே அறிந்து கொள்ளுவார்கள். இதுதான் பரோஷி. இந்த பரோஷா கடுத்து வர ஸ்டேஜத்தான் இன்னொரு வார்த்தை நிறைவே காமிக்குது, எபிஃபானியா. எபிஃபானியா இரண்டாவது வார்த்தை. எபிஃபானியா என்ன அர்த்தம்னா, எ பிரைட் ஷைனிங், ஒரு பிரகாசமான வெளிச்சம். அப்படின்னா என்னன்னா, முதல்ல அவர் ரகசியமா வந்து இருக்கிற விஷயம், அதற்கு பின்பு பிரகாசமாக ஜனங்களுக்கு என்ன ஆகும்? புலப்பட ஆரம்பிக்கும். ரகசியமா வந்திருந்தது, போக போக பரவலா ஜனங்கள் புரிஞ்சுக்கொள்றதுக்கு அங்க உறுதியாகும். ரகசியமா வந்திருக்கிற விஷயம் இன்னும் தெளிவா சொன்னா, சில ஆழமான வசன பகுதிகள்னால கன்ஃபார்ம் ஆகும். அதுதான் அந்த பிரைட் ஷைனிங். வந்திருக்கிறார், கரெக்ட், வந்திருக்கிறார். எப்படி? தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்குது, அதோ அடையாளங்கள் நிறைவேறிட்டு இருக்குது, வந்திருக்கிறார். அந்த பிரைட் ஷைனிங் அங்க வரும் சகோதர சகோதரிகளே. சோ அது எப்படின்னா, அது அவர் ரகசியமா வந்திருக்கிற விஷயம் பிரகாசமாக்கப்படுகிற மனக்கண்கள் மூலம், அந்த விசுவாச கண்களின் மூலம் இன்னும் அதிகமாக உணர்ந்து கொள்ளப்படும் சகோதர சகோதரிகளே. இதுதான் அந்த பிரகாசமான வெளிச்சம். அந்த பிரகாசிக்கிற சத்திய வெளிச்சம் என்ன பண்ணும்னா, அவர் ஏற்கனவே வந்திருக்கிற விஷயத்த இன்னும் ரொம்ப நல்லா கன்ஃபார்ம் பண்ணும். இதுதான் நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, மத்தேயு 25:6 வாசிக்கும். நடு ராத்திரியில இதோ மணவாளன் வருகிறார், கட் பண்ணுங்க. அது வசனத்திலேயே கிடையாது, சரிங்களா? நடு ராத்திரியில இதோ மணவாளன், அவ்வளவுதான், அதுதான் வசனத்தில் இருக்குது. இங்கிலீஷ்ல அட் மிட் நைட் த கிரை ரேங் அவுட், ஹியர் இஸ் த பிரைட் குரூம். வித்தியாசம் இருக்கா? ஹியர் இஸ் த பிரைட் குரூம், பிரைட் குரூமுக்கும் த பிரைட் குரூம் இஸ் கமிங் அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்கா? நடு ராத்திரியில இதோ மணவாளனுக்கும் நடு ராத்திரியில இதோ மணவாளன் வருகிறாருக்கு வித்தியாசம் இருக்கா? இருக்கு. இதோ மணவாளன் அவர் என்ன இருக்கிறார், ஏற்கனவே தான் வந்து நிக்கிறார். மணவாளன் வருகிறான்னு சொன்னா இங்க இல்ல, இனிமேல் தான் வருவார் இருக்குது. சோ வசனம் வந்து தெளிவா எப்படி இருக்குன்னா, நடு ராத்திரியில இதோ மணவாளன், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. என்னது இது? ரெண்டு பார்ட் இருக்கு இந்த வசனத்துல. நடு ராத்திரியில, ஏன்னா அவர் வருகை எப்படி இருக்கும், திருடன் வருகிற விதமா. நடு ராத்திரியில இதோ மணவாளன், இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அருமையா இருக்கு, பிஹோல்ட் த பிரைட் க்ரூம், புரிஞ்சு போச்சு, இதோ மணவாளன் வந்திருக்கிறார். அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, கர்த்தரேசன் இரண்டாம் வருகை என்ன இருக்குது, நிறைவேறிடுக்குது, சம்பவிச்சிருச்சு. இப்ப என்ன சொல்றாருன்னா, சம்பவிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. எக்ஸ்ட்ராவா ஒரு சத்தம் வந்து சொல்லு, அவர் வந்துட்டாருப்பா, அவரை போய் என்ன பண்ணுங்க, நீங்க வெல்கம் பண்ணுங்க, வரவேற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த சத்தம் தான் என்னன்னா, அவர் ஏற்கனவே வந்திருக்கிற விஷயத்த அதிகப்படியா உறுதி பண்ணக்கூடிய சத்தம், எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன், த எபிஃபானியா ஸ்டேஜ். இந்த எபிஃபானியா ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, ஏற்கனவே அவர் பரோஷால வந்து இருக்கிற விஷயம் இன்னும் அதிகப்படியா என்ன ஆகும், ஜனங்களுக்கு உறுதியாகும். யாருக்கு? அந்த பரோஷால வந்து இருக்கிறத புரிஞ்சு கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மேன்மேலும் உறுதியாக்கப்படும், மேலும் மேலும். ஏன்னா அந்த விசுவாச கண்களுக்கு தான், விசுவாச கண்களுக்கு தான் அது வந்து இன்னும் பிரகாசமாகும். அப்போ இந்த நடு ராத்திரியில இதோ மணவாளன், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று நான் சொல்லும் போது சில விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லிடுறோம், நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம், அது உண்மைங்கிறனால அப்படி சொல்றோம். அந்த வார்த்தையை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கன்னு சொல்றது, ஏன்னா அந்த வார்த்தை வசனத்திலேயே இல்ல. நீங்க எந்த டிரான்ஸ்லேஷன் போய் பாருங்க, மணவாளன் வருகிறார் இல்ல, மணவாள் என்ன நீங்க பார்க்கலாம், டயக்லாட்ல நீங்க பார்க்கலாம். ஸ்ட்ராங் அர்த்தத்தை தந்துடுது. கர்த்தரேசன் இரண்டாம் வருகையை பற்றி ஜனங்களுக்கு மிக தவறான ஒரு கருத்து கொடுக்கிறது சாத்தானுடைய தந்திரம். அதனால தான் நம்ம சொல்றோம் அந்த கோபத்துல அது நீங்க தாராளமா அடிச்சது, ஏன்னா இதோ மணவாளன் வந்திருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான விஷயத்த சாதன் எப்படி ட்விஸ்ட் பண்றாருன்னா, இல்ல இல்ல நடு ராத்திரி இல்ல, மணவாளன் இருக்கிறார், வந்துட்டு இருக்கிறார், இன்னும் வரல, ரொம்ப தவறு. சோ அப்ப நம்ம அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கூடாது. சோ அப்போ சகோதர சகோதரிகளே, சோ அப்படி அவர் வந்து இருக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கொண்டு அவரை எதிர்கொண்டு போகிறதுக்கு எப்படி அந்த சத்தம் வரும்னா, அதுதான் அந்த அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம். அவர் வந்து இருக்கிற விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு கொடுக்கப்படுற அந்த சத்தம், அந்த சத்தம் இன்னொரு இடத்துல இருக்குது. எப்படி இருக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் 3:20 வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:20 அருமையான வசனம். அவருடைய இரண்டாம் வருகை பற்றி பேசு. இதோ வாசற்படியில் நின்று, இது எந்த ஸ்டேஜ் குறிக்குது கரெக்டா சொல்லுங்க. நீங்க இப்ப இந்த வார்த்தையில யூஸ் பண்ணி சொல்லலாம். இதோ வாசற்படியில் நின்றுனாவே என்ன ஆச்சு அவர் ஏற்கனவே? அப்ப என்ன ஸ்டேஜ் அது? என்ன ஸ்டேஜ்? வாசற்படியில் வந்தாச்சு. என்ன ஸ்டேஜ் அது? பரோஷியா ஸ்டேஜ். ரகசிய பிரசன்னமா இருக்கிறார். அப்படி நான் நின்றுட்டு நான் வந்து இருக்கிற அந்த ரகசியமான விஷயத்த நான் என்ன பண்றேன்? இப்போ கதவுக்கு அந்த பக்கம் இருக்கிற உங்களுக்கு நான் என்ன பண்றேன்? தத்தி சவுண்ட் கொடுக்கறேன். என்னப்பா நான் ரகசியமா வந்து பிரசன்னம் ஆயிருக்கிறேன், வந்து இருக்கிறது புரியாம இருக்கிறீங்க, புரிஞ்சுக்குங்க. நான் வந்ததுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? எக்ஸ்ட்ரா ப்ரூஃப் கொடுக்கறேன். டொக்கு 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 இல்லைங்களா? அப்ப அந்த சத்தம் வந்துச்சுன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்குவோம்? ஓ, நம்ம எதிர்பார்த்தவர் ஏற்கனவே என்ன இருக்கிறார்? வந்து இருக்கிறார். நம்ம தான் என்ன பண்ணல, இன்னும் கதவு திறக்கல. எந்த கதவு? கர்த்தரே எந்த கதவு தட்ட போறாரு? ஆமா, அவர் இந்த கதவெல்லாம் தட்டின எத்தனை கதவு தட்டுறாரு? சரி, அப்ப அவர் எந்த கதவு தான் தட்டுறாரு? அவருக்காக காத்திருக்கிற முடியும் இருதயத்தினுடைய கதவுகள். எப்படி அந்த தட்டுற சத்தம் என்ன இருக்குது? சத்தம் கர்த்தரே வந்து இருக்கிறாருங்கிற அந்த மாபெரும் விஷயத்த ஒரு சத்தத்தின் மூலம் நமக்கு அவரு வெளிப்படுத்துறார். கேட்கும், காதுக்கு நல்லா கேட்கும். கர்த்தரேசு வந்திருக்கிற விஷயம் மறுபடியும் அதே சத்தம் தான். தீர்க்க தரிசனங்கள் கிளியரா காமிக்கும், கர்த்தர் இயேசு இந்த வருஷம் வந்திருக்கிறார், வருவார். கிளியரா காமிக்கும் அந்த அடையாளங்கள், நிறைவேறக்கூடிய அடையாளங்கள். கர்த்தர் இயேசு வருவார் அல்லது வந்து இருக்கிறார் தெளிவா காண்பிக்கும். அது வச்சு நம்ம புரிந்து கொள்ளலாம். என்ன அருமையான வசனம் தெரியுங்களா? இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சில விஷயங்கள் லட்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? நமக்கு இந்த ரெவலேஷன் எல்லாம் எடுத்துட்டா அப்படித்தான். அருமையான வசனங்கள், அருமையான வசனத்துல ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு. நான் வாசுப்படியில வந்தாச்சு, மை பரோஷா ஹாஸ் பிகன். நான் ரகசிய வருகையில வந்து இருக்கிறது ஆரம்பிச்சாச்சு. நான் எப்பயோ வந்தாச்சுப்பா, நீங்க தான் உணரல. இப்ப நான் வந்து இருக்கிறத நீங்க உணரணும். நான் உங்களுக்கு அறிகுறி கொடுக்கறேன், கதவை நான் தட்டுறேன். எப்படின்னா நம்முடைய இருதயம் விசுவாசிக்கும் சில தீர்க்க தரிசன வசனங்களுடைய நிறைவேறுதல், அந்த நிறைவேறுதல்கள் எக்ஸ்ட்ராவா ப்ரூவ் பண்ணும் கர்த்தர் இயேசு நமக்கு மத்தியில வந்திருக்கிறார். அவர் வந்து இருக்கும் பொழுது அந்த விஷயம் நிறைவேறி இருக்கிறது அங்க தெரியும். அந்த சத்தம் வேறு ஒண்ணும் இல்ல, அந்த தீர்க்க தரிசன வசனம். ஆனா கவனிச்சீங்களா, இதுக்கு முன்னாடி வாசிச்ச போது கூட நடுராத்திரில இதோ மணவாளன், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். நெக்ஸ்ட், இப்போ நான் வாசப்படியில வந்து நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். இது என்னன்னா, கர்த்தர் இயேசு ரகசிய வருகையில வந்து இருந்து அப்படி வந்து இருக்கிற விஷயத்த அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்களின் மூலம் தெளிவாக காண்பிச்சுட்டு இருப்பார். அந்த வசனங்களுக்கு ஒவ்வொருவரும், அதுதான் அந்த வசனம் சொல்லுது, ஒருவன் தன் சத்தத்தை கேட்டு, என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை சம்பவிக்கிறது. சம்பவிச்சதை பற்றி தீர்க்க தரிசனங்கள் உறுதி அளிக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளுவது என்பது ஒரு தனிப்பட்ட விசுவாசிக்கோடு சம்பந்தப்பட்ட விஷயம். ஒவ்வொருத்தருக்கிடையே தேவன் கணக்கு கேட்கிறார். நான் வந்து இருந்து இருக்கிற விஷயத்த தீர்க்க தரிசனத்துல சொல்றேன், கேக்குறீங்களா வேணாம் கேக்குறியா? ஒருத்தர்கிட்ட அப்படி கேட்கிறார். இண்டிவிஜுவல் மேட்டர் இது. பிரதர், எங்க சபை அவர் வரலன்னு சொல்லிடுச்சு, நான் வரல சொல்றேன். இல்ல, அந்த சபை வந்துட்டு வரும் ஏற்கனவே வந்துட்டாருன்னு சொல்றாங்க, நான் நம்புறேன், அப்படி எல்லாம் கிடையாது. அது இண்டிவிஜுவல் மேட்டர். ஆனா கர்த்தர் இயேசு வந்து இருக்கும் பொழுது அவர் வந்து இருக்கிற விஷயத்த அவர் உண்மையான ஜனங்களுக்கு இப்படித்தான் கொடுப்பார். ஒவ்வொருத்தரும் டிசைட் பண்ணணும், நான் என் மனக்கதவு திறக்கிறேனா இல்லையா? அதுதான் விஷயம், திறக்கிறேனா இல்லையா? அப்படி திறந்தா என்ன சொல்றாருன்னா, நான் அவனிடத்தில் பிரவேசிச்சு அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு என்ன பண்ணுவாரு, போஜனம் பண்ணுவார். என்ன இது? கர்த்தர் இயேசு வந்து அவர் வந்து இருக்கிற விஷயத்த இன்னும் அதிகப்படியான சத்திய வெளிச்சத்தின் மூலம் அந்த விசுவாசிகளுக்கு அவர் உணர்த்தும் போது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் அவர் வந்து இருக்கிறத ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்குமா? அவர் இவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுவாரு, இவங்க அவரு கூட உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. என்ன சாப்பிடுவாங்க? ஆவிக்குரியோ போஷி. கர்த்தரேசன் இரண்டாம் மந்திரத்தில் பற்றின சத்தியம் புரிஞ்சு கொண்டதுக்கு பிறகுதான் அந்த சமயத்துல அந்த காலத்துல அந்த காலத்துக்கே உரிய விசேஷமான ஆகாரங்களை தேவன் நமக்கு அங்க தருவார். அந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு போஷிப்பு அங்க இருக்கும் என்பதை நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சப்போ இதெல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயம். சப்போ கர்த்தரேசனுடைய முதலாம் வருகைக்கும் அவருடைய இரண்டாம் வருகைக்கு கூட சில வித்தியாசங்கள், சில ஒற்றுமைகள் இருக்கு. சாரி, ஒற்றுமை பாருங்க. அவருடைய முதலாம் வருகை பத்தி படிக்கும் போது வசனவாசன் யோவான் 1:26 பாருங்க, நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். யார பத்தி பேசுறார் யோவான் ஸ்நானகன்? மேசியா பத்தி. மேசியா முதலாவது வருகையில வருவாருங்கிற வாக்கு தத்துவம் யாருக்கு இருந்துச்சு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்துச்சு. அவர் வந்து அவங்களுக்கு மத்தியில தான் இருக்கிறாரு, ஆனா அதை அவங்க என்ன பண்ணல, அறியல. அதே போலதான் இரண்டாம் வருகையில கூட, இரண்டாம் வருகையில கர்த்தர் இயேசு வருவாருங்கிற வாக்கு தத்துவம் யாருக்கு இருக்குது? சுவிசேஷத்து கிறிஸ்தவர்களுக்கு இருக்கு. ஆனா அவர் இரண்டாம் வருகையில வரும்போது வந்து இருப்பாரு, ஆனா கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாம இருப்பாங்க? உணராம தான் இருப்பான். இதெல்லாம் நிறைவேற வேண்டிய வசனம் சகோதர சகோதரிகளே. சும்மா கற்பனையெல்லாம் வேண்டாம். கர்த்தர் இயேசு வருவாரு எல்லாரும் புரிஞ்சுக்கலாம், சும்மா சும்மா புரிஞ்சுக்கலாம், சாதாரணமா தெரிஞ்சுக்கலாம். அவர் அப்படி வரதில்ல, அவர் திருடன் வருகிற விதமாய் வர, அவர் சூஸ் பண்ண மெத்தடு. நான் யாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டுலாம் வரமாட்டேப்பா, ரொம்ப ரகசியமா இருக்கு என்னுடைய வருகை. ஆனா ரொம்ப வல்லமையா இருக்கும், நான் வந்து அமைதியா வேலை செஞ்சுட்டு இருப்பேன். ஆனா விழித்து இருக்கிறவங்களுக்கு நான் வந்திருக்கிறது பத்தி நிறைய க்ளூ கொடுத்துட்டு இருப்பேன். அவங்க விழிச்சிருந்து கண்டுபிடிச்சிருவாங்க நான் வரது. ஏன்னா அவங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள், அந்த காலத்துல உள்ளவங்க அல்ல. அந்த காலத்துல இருக்கிறவங்க ஒன்னும் தெரியாது, தூங்கிட்டே இருப்பாங்க. இதுதான் கர்த்தரியே சங்க சொல்ற விஷயம். இது வந்துட்டு ஒரு அருமையான ஊமையில் இருக்கு. மத்தேயு 25:9 ஆசை என்ன என்ன ஊமை அது? படிங்க. ஆமா, சோ இங்க பாத்தீங்களா, சோ இதுதான் அந்த 10 கன்னிகைகள் பற்றின ஓமை. இந்த ஓமையினுடைய கருப்பொருள் என்னன்னா, கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை இந்த பூமியின் மீது சம்பவிக்கும் போது பூமியில என்ன நடக்கும் அதுதான் சொல்றாரு. சோ கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகை சம்பவிக்க போகிற அந்த காலத்துல பூமியில இருப்பாங்க எத்தனை கன்னிகைகள்? 10 கன்னிகைகள். 10 எது கடையாளம்? பூமிக்குரிய பூரணம். பூமிக்குரிய பூரணம் அப்படின்னா இது யாரையெல்லாம் குறிக்குது? இந்த 10 கன்னிகைகள் ஒட்டுமொத்தம் கிறிஸ்தவ விசுவாசிகள் அங்க குறிக்குது. ஆனா என்ன ஆச்சரியம்னா, அதுல 5 பேரு புத்தியுள்ள கன்னிகைகள், 5 பேரு புத்தி இல்லாத கன்னிகைகள். பாத்தீங்களா, இதுதான் விஷயம். சோ அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் என்ன கொண்டு போறாங்க? தங்கள் கிட்ட தீவட்டி இருக்கு. தீவட்டி எது கிடையாது? வசனம் வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 119:105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபகம், என் பாதைக்கு சென்ற புத்தியுள்ள கன்னிகைகள். யார் குறிக்கிறாங்கன்னா, கிறிஸ்தியேசின் சரீரம் ஆகிய சபை குறிக்கிறாங்க. புத்தியுள்ள கன்னிகைகள் கையில என்ன வச்சிருக்கிறாங்க? தீவட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா தீவட்டி யாருக்கிட்ட இருந்துச்சு? 10 பேருக்கிட்டயுமே இருந்துச்சு. வசனம் இருக்கு. கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கிட்டையும் பைபிள் இருக்குதா இல்லையா? எல்லாருக்கிட்டையும் என்ன இருக்குது? டார்ச் லைட் இருக்குது. எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிறாங்க. ஆனா புத்தியுள்ளவங்க கிட்ட என்ன எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு? அவங்க எண்ணெய் கூட எடுத்துட்டு போனோம். கண்டிப்பா இந்த டார்ச் லைட் எரிஞ்சுட்டே இருக்கணும்னா என்ன ஊத்திட்டே இருக்கணும்? எண்ணெய் ஊத்திட்டே இருக்கணும். எண்ணெய் இல்லாம என்ன ஆகாது? அந்த தீவட்டி வெளிச்சம் தராது. தீவட்டி எது கடையாளமா இருக்குன்னா, நம்முடைய வேதம், சத்திய வேதம். இது எல்லாருக்குமே இருக்குது, கிறிஸ்தவர்கள் கிட்ட. ஆனா சத்திய வேதத்திலிருந்து சத்திய வெளிச்சம் பிரகாசிக்கணும்னா என்ன ஊத்தணும்? உழுகுல எண்ணெயை ஊத்தணும். பைபிள்ல எண்ணெய் எது கடையாளமா இருக்கு? மறந்துட்டீங்களா? எதுக்கு பிரதர்? அபிஷேகம். நெக்ஸ்ட் பரிசுத்த ஆவி. தேங்க்யூ சிஸ்டர், மறக்காதீங்க. ஆயில், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி. அதனால்தான் அபிஷேகம் பண்ண முடியும். அப்போ பைபிள் இருந்தா மாத்திரம் பத்தாது. அதுக்குள்ள சத்திய வெளிச்சம் வரணும்னா நமக்குள் என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவி நாம தக்க வச்சுக்கணும். புத்தியுள்ள கன்னிகைகள் அதை செஞ்சிருவாங்க. ஆனா இந்த புத்தி இல்லாத கன்னிகள் என்ன பண்ணிட்டாங்க? தீவட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா எதுக்கு மறந்துட்டாங்க? எண்ணெய் மறந்துட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பாத்திரத்துல என்ன இல்ல? எண்ணெய் வந்து அங்க இல்ல. சோ அதான் பாருங்க, எல்லாம் மனவாளன் வரும் வர்ற சமயம் வந்த உடனே எல்லாம் முத்திரை மயக்கமாயிட்டாங்க. ஆனா நடுராத்திரியில ஒரு சத்தம் வந்துச்சு, இதோ மனவாளன் வந்துட்டாரு, அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் சொன்ன உடனே 10 பேர் எந்திரிச்சு கிளம்புறாங்க. 5 பேர் ஸ்மார்ட்டா இருந்தாங்க, கையில தீவட்டி போதுமான என்ன கிளம்பிட்டாங்க. மனவாளனை போய் ரிசீவ் பண்றதுக்கு கர்த்தர் இயேசு 2வது வருகையில வந்து இருக்கிற விஷயம் இன்னும் அதிகமா உணரும் போது அவரை ஏற்றுக்கொள்வதற்கு புத்தியுள்ள கன்னிகைகள் தங்களுக்குள் இருக்கிற பரிசுத்தாவின் மூலம் தீர்க்க தரிசன வசனங்கள் இருந்து வெளிப்படுற வெளிச்சத்தினால அதை நிறைவேற்றுறாங்க. ஆனா அந்த சமயத்துல தான் யார் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா? புத்தி இல்லாத கன்னிகள். என்ன இல்ல, லைட் வேற கம்மி ஆயிடுச்சு. ஆப்பா என்ன இல்லைன்னா என்ன அர்த்தம்? பாத்திரம் எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும் அவங்க பாத்திரம்? ரெண்டு பதில் சொல்லலாம். நீங்க எந்த பதில் சொல்றீங்கன்னு பாக்கலாம். எண்ணெய் இல்லாத அந்த பாத்திரம் எப்படி இருந்திருக்கும்? வெறுமையா இருந்திருக்குமா? காலியா இருந்திருக்குமா? இல்ல நிரம்பிதான் இருந்திருக்குமா? அது ஒரு வகையில காலியா தான் இருந்திருக்கும். ஏன்னா அதுல எது இல்ல? எண்ணெய் இல்ல. ஆனா ஒரு வகையில் அது ஃபுல்லா தான் இருந்திருக்கும். எதனால ஃபுல்லா இருக்கும்? அதுல என்ன இருக்கும்? காத்து இருக்குமா இல்லைங்களா? என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறீங்கன்னு கேட்க, அந்த 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 எம்டி வெசல்ல என்ன இருக்கும்? உண்மையிலேயே காத்து இருக்கும். ஆவி என்ன ஆவி? அது அசுத்தாவி இல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற ஆவி தான் அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்குது. உடனே கோபம் ஆயிடுறீங்க. பரிசுத்தாவி விட்டா வேற ஆவி தெரியாது, அசுத்தாவி தான். சரி, அதாவது உலகத்தின் ஆவி, இந்த உலகத்தில் இருக்கிற ஆவி தான் அந்த பாத்திரம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த 10 கன்னிகைகள், அந்த 5 புத்தி இல்லாத கன்னிகைகளே ஏன் பரிசுத்த ஆவி தக்க வச்சு கொள்ளலைனா, அவங்களுக்கு என்ன ஆவி இருக்குது? அவங்களுக்குள்ள உலகத்தின் ஆவி, உலகத்தின் ஆவி, இந்த உலகத்தின் மயக்கம், ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம், அப்புறம் மாம்சத்தினுடைய இச்சைகள், இந்த உலக காரியங்களுக்கு அவங்களுக்கு டைம் போதும். பரிசுத்தாவி சம்பாதிக்கிறதுக்கு இல்ல. ஆனா பரிசுத்தாவி தேவன் சும்மா ஊத்திட்டு இருக்க மாட்டாரு, அது டெய்லி சம்பாதிக்கணும். கர்த்தர் இயேசு கவனிச்சிருக்கிறீங்களா? டெய்லி தன்கிட்ட இருக்கிற பரிசுத்தாவியில நிறைய பிசாசுகள் துரத்துவாரு, நோயாளிகள் குணப்படுத்துவாரு, போதனை செய்வாரு. ஆவி அப்படியே குறைஞ்சிடும், பயன்படுத்திடுவார். நைட் போயிடுவார் சீஷர்களை விட்டுட்டு தனியா, பர்சனல் பிரேயர். அப்படியே ஆவி சம்பாதிப்பார் நைட் முழுக்க. யாருக்கும் தெரியாது அவர் எங்க போறார். நைட் ஆனா காணும், சீஷர்கள் போனா தனியா தேவன்கிட்ட ஜபம், போலீஸ் குறிப்பில் ஃபில்லாயிட்டு இருப்போம். அப்புறம் அடுத்த நாள் ஆரம்பிப்பா மறுபடியும் அதே ஊழியம். சாதாரண விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு ஸ்திரீ அந்த வஸ்திரம் தொடுக்கும் போது அவருக்குள்ள என்னாச்சு? என்னது அது? இதெல்லாம் சும்மா படிக்கிறோம், கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அவருக்குள்ள இருக்கிற தேவனுடைய வல்லமை பரிசு தாவி அப்படியே குறையறது பாக்குறாரு. ஏன்னா யூஸ் ஆகுது அங்க ஒரு ஸ்திரீ குணமாயிட்டு இருக்கிறான் நடக்குது சம்பாதிக்கணும் பரிசு தாவி. ஆனா இந்த திரள் கூட்டம் அந்த அஞ்சு கனிகள் யாருக்கு ரொம்ப அருமையா இருக்குன்னா கர்த்தர் இயேசுவின் வருகை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ரொம்ப டீப்பா பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் பின்னால நம்ம பார்க்கிறோம். ஆனா இது இரண்டாம் வருகை நடக்கும் பொழுது சகோதர சகோதரிகளே இந்த காரியம் வந்துட்டு அங்க நடக்கும். சோ இந்த எபிபானியா சொல்லும் போதே கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகையில இரண்டாவது பாகம் எப்ப வரும்னா அந்த ரகசிய பிரசன்னத்தை அதிகமா உறுதிப்படுத்தக்கூடிய இரண்டாவது கட்டம். அந்த கட்டத்துல தீர்க்க தரிசன வசனங்கள் மூலம் தெளிவான சத்தம் தேவனுடைய ஜனங்களுக்கு கேட்கும். கர்த்தர் இயேசு அவருடைய வருகை ஏற்கனவே சம்பவிச்சாச்சு. அது சம்பவிச்சிருக்கும் போது அவங்களுக்கு அப்போ தெரிவிக்கும். சோ வசனங்கள் எவ்வளவு தெளிவா எவ்வளவு ஆழமா பேசுது பாத்தீங்களா இரண்டாம் வருகை குறிச்சு சகோதர சகோதரிகள். மூணாவது கிரேக்க வார்த்தையை இப்ப நாம பார்க்கலாம். அப்போகாலிப்சிஸ் ஏதோ ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குங்களா? அப்படி கூட ஒரு படம் வந்துச்சு இல்லைங்களா, அப்போகாலிப்டோ. இவங்க என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் பைபிள் இருக்கிற கிரேக்க வார்த்தை எல்லாம் எடுத்து படம் பண்ணிடுறாங்க. அர்மகடோன் படம் வந்துச்சா இல்லையா இல்லைங்களா? நம்ம அர்மகதோன் 48வது பாடம், அது பைபிள் இருக்கிற வார்த்தை தான். பார்க்க போறோம் அர்மகடோன் எப்படி இருக்கும். ஆனா ஹாலிவுட் கூட அர்மகடோன் சொல்லுவோம். அப்போகாலிப்சிஸ் அது என்ன அர்த்தம் பாக்குறோம். இங்கிலீஷ்ல த ரிவீல்மெண்ட் பாருங்க. இப்போ வெளி புதிய ஏற்பாட்டுல கடைசி புத்தகம் என்ன வருது தமிழ்ல? ரெவலேஷன் இங்கிலீஷ்ல. தமிழ்ல இங்கிலீஷ்ல என்ன தெரியுங்களா? அப்போகாலிப்சிஸ். அதுதான் ரெவலேஷன் ரிவீல்மெண்ட் வெளியாக்கப்படுதல். இதுக்கு மேல எப்படி மறைவா அங்க இருக்காது, பகிரங்கமா வரும். அதாவது இந்த அப்போகாலிப்ஸ் ஸ்டேஜ் எப்ப நடக்கும்னா சகோதர சகோதரிகளே அது என்ன அர்த்தம் சொல்லலாம்னா வெளியாக்கப்படுதல் அல்லது திரை விளக்கப்படுதல். இயேசு கிறிஸ்து வந்து இருக்கிறா ரகசியமாக பரோஷா ஸ்டேஜ் அவர் வந்து இருக்கிறது அதிகமா உறுதியாகும். எபிபானியா ஸ்டேஜ் அப்ப கூட யாருக்கு தெரியாது இந்த விஷயம் அவர் வந்து இருக்கிற விஷயம் உலக ஜனங்களுக்கு தெரியாது. ஆனா உலக ஜனங்களுக்கு எப்ப தெரியும்னா அப்போகாலிப்சிஸ் அப்படின்னா அந்த திரை விலக்கப்பட்டு பகிரங்கமாக்கிறது இயேசு இரண்டாம் வருகையில வந்து இருக்கிற விஷயம் சாதாரண சாமானிய மனுஷன் கூட புரிஞ்சு கொள்ளுவார். ஆனா இந்த அப்போகாலிப்சிஸ் எப்ப நடக்கும்னா 144,000 பேர்ல கடைசி அங்கம் இந்த பூமியிலிருந்து பரலோகம் போன அடுத்த நிமிஷம் ஸ்டார்ட் ஆகும் அப்போகாலிப்சிஸ். அதான் நாம இன்னும் சொல்றோம் இன்னும் என்ன ஆகல சபை 144,000 பேர் நிறைவு ஆகலை. இருந்துச்சுன்னா ஒருவேளை நார்மல் ரொட்டீன் இருக்கா டிஎல்எம் ஷெடியூல் மாத்தணும். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் அந்த காலத்தில் நான் சொன்னேன் சாரி சரிங்களா. சோ ஒட்டுமொத்த ஷெடியூலுமே மாத்தணும். உலகம் நார்மல் கண்டிஷன் கிடையாது. ஹோல் சிஸ்டம் ஆஃப் ஆர்டர்ஸ் கொலாப்ஸ் ஆயிடும், ஃபுல் கொலாப்ஸ் ஆயிடும். அப்புறம் எங்க இந்த ஹாஸ்பிட்டல் மாத்திரம் நினைச்சு என்டையர் வேர்ல்டு நாலு சிஸ்டம் கொலாப்ஸ். அதுதான் அர்மகதோன். 48வது சப்ஜெக்ட் பார்க்கலாம் நாம. ஆனா அந்த அப்போகாலிப்சிஸ்ல தான் உலக ஜனங்கள் முழுக்க தெரிஞ்சுக்குவாங்க இவ்வளோ காரியங்கள் வல்லமையா நடக்குதுன்னா யாரோ வந்து இருக்கிறாங்க. யார் கிளியர் சாட்சி வரும்? கர்த்தர் இயேசு தம்முடைய வருகையில வந்து இருந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அத்தாரிட்டி எடுத்துட்டார். அதனுடைய வெளிப்பாடு தான் தி சேஞ்சிங் சிஸ்டம் ஆஃப் ஆர்டர்ஸ். பாப்பா ஃபுல்லா மாறி இருக்கிறோம். இது கடைசி சபை அங்கம் கிறிஸ்துவின் சரீரத்துல அவர் நிறைவு அடைஞ்சதுக்கு மகிமை அடைஞ்ச பின்பு இது சம்பவிக்கும். ஏன்னா வசனம் வாசிங்க கொலோசேயர் 3:4 வசனம். ஆம், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, இந்த வெளிப்படுதல் வெளிப்படும் போது அப்போகாலிப்சிஸ் வார்த்தை, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படுவார் அப்போகாலிப்ஸ் ஆவார் அப்படின்னா கர்த்தர் இயேசு வெளிப்படும் போது என்ன ஆகும்? நீங்களும் அவரோடு கூட. நீங்களும் யார்? அவருடைய சரீரமாகிய எவ்வளவு பேரு? 144,000 பேர். சோ அதுதான் அப்பகாலிப்ஸிஸ். சோ கர்த்தர் இயேசு மகிமையில வெளிப்படுறாருன்னா கூட யாரு இருப்பாங்க? அவருடைய சபை இருப்பாங்க மகிமையில. சோ அதுதான் ரிவீல்மெண்ட். சோ அது வரைக்குமே அவர் வந்து இருக்கிற விஷயம் ரொம்ப சீக்ரெட், ரொம்ப ரகசியம். ஒரு வகுப்பா தான் தெரிஞ்சு கொள்வாங்க. இந்த பாயிண்ட்ல தான் அவங்க தெரிஞ்சு கொள்ளுவாங்க சகோதர சகோதரிகளே. சோ அதே நீங்க வாசன வாசிங்க, இன்னொரு வசனம் அருமையான வசனம், ரோமர் 8:19. என்ன அருமையான விஷயம்? மேலும் தேவனுடைய புத்திர வெளிப்படுவதற்கு, பிராக்கெட்ல அப்போகாலிப்சிஸ். தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்திருக்குது. யார் இந்த தேவனுடைய புத்திரர்? கிறிஸ்தியேசுவின் சரீரமாகிய சபை வெளிப்படணும். யார் கூட? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய இரண்டாம் வருகையில மகிமையில வரணும் என்று சொல்லி யார் காத்துட்டு இருக்கிறாங்க? சிருஷ்டியானது. யார் அந்த சிருஷ்டி? என்ன சொல்லலாம்? சிருஷ்டி. அதாவது வசனத்தை நல்லா புரிஞ்சுக்காங்க. சபை மகிமை அடைஞ்சு கர்த்தர் இயேசுவோடு கூட வெளிப்படணும் சொல்லி யார் காத்துட்டு இருக்கிறா? இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் தான். ஏன்னா இந்த உலகத்துக்காக ஒரு ரட்சிப்பின் திட்டம் தேவன் வச்சிருக்கிறார். ஆனா அந்த ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறணும்னா முதல்ல யார் நிறைவேறணும்? கிறிஸ்துவும் அவருடைய சரீரமாகிய சபை. தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? சோ கர்த்தர் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தலை, அவர் ராஜி ரெடி ஆயிட்டார். 2000 வருஷமா அவருடைய சரீரமாகிய சபை ஆயத்தமாக்கப்பட்டுட்டு வராங்க. சோ இந்த சபை நிறைவடைஞ்சதுக்கு பின்பு தான் அவருடைய இரண்டாம் வருகையில 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில அங்க ஆரம்பிச்சு, அந்த அரசாட்சியில தான் உலக ஜனங்களுக்கு என்ன இருக்குது பார்க்கிறோம், மீட்பு இருக்கு. இன்னைக்கு இந்த உலகம் பட்டுட்டு இருக்கிற அந்த கஷ்டங்கள், தீமைகள், துன்பங்கள், அதெல்லாம் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா அவங்க எல்லாம் பரிதவிச்சு காத்திருக்கிறாங்க. சபைக்கு எப்பதான் இந்த சபை முடியுமோ, உண்மையிலே அவங்க அப்படி எதிர்பார்க்கறேன்னு அவங்க எல்லாம் தெரியாது. ஆனா அந்த வேதனைகள் எதை காண்பிக்குது? இந்த சபை எப்ப முடிவடையுதோ அப்பதான் இந்த உலக மனுக்குலத்துக்கான தெய்வீக திட்டமே அங்க நிறைவேறும். அதுதான் அந்த அப்போகாலிப்சிஸ் அங்க சொல்லுவதை நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த அப்போகாலிப்சிஸ் ஸ்டேஜ் எப்ப நடக்கும்னா கர்த்தர் இயேசுவோடு அவருடைய சரீரமாகி சபை மகிமை அடைஞ்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து இந்த உலகம் அறிந்து கொள்ளும். கர்த்தர் இயேசு தம்முடைய இரண்டாம் வந்திருத்தலில் ஏற்கனவே இந்த பூமியில வந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிற காரியம் எல்லா ஜனங்களும் அங்க புரிந்து கொள்ளுவார்கள். சோ அப்படி புரிந்து கொள்ளும் போது அங்க என்ன நடக்கும்? அப்போகாலிப்ஸ் ஸ்டேஜ்ல வசனம் வாசிங்க, 2 தெசலோனிக்கேயர் 1:7-8. கர்த்தர் இயேசு வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்போகாலிப்ஸ் ஸ்டேஜ்ல வெளிப்படுதல், அப்போகாலிப்ஸ் கிரேக்க வார்த்தை. சோ கர்த்தர் இயேசு அப்படி வானத்துல இருந்து யார் கூட? இயேசு தமது வல்லமையின் தூதர். யார் அவங்க வல்லமையின் தூதர்கள்? கர்த்தர் இயேசுவோடு கூட வெளிப்படுறவங்க. மறுபடியும் யார் தான் அவங்க? மகிமையில் இருக்கிற சபை தான். சோ மகிமை அடைந்த சபையோடு கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில அப்போகாலிப்ஸ் ஸ்டேஜ்ல, மூன்றாவது ஸ்டேஜ்ல உலகத்துக்கு வெளியாகும் போது என்ன நடக்கும்னா தேவனை அறியாதவர்கள், முதல்ல யார் அவங்க? தேவனை அறியாதவர்கள், அவிசுவாசிகள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஹிந்து, முஸ்லீம், ஜெயினிஸ்ட், புத்திஸ்ட், கடவுள் நம்பிக்கை இல்லாத எல்லா அவிசுவாசிகள், அவங்க நெக்ஸ்ட் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்படியாதவர்கள். இவங்க யாரு? கிறிஸ்தவ. ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க, ரொம்ப குஷி ஆயிட்டார். ஆனா எனக்கு என்ன சந்தோஷம்னா அந்த லிஸ்ட்ல இப்ப அவர் உணரல. அது கரெக்ட், ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்தவர்கள் நான் இல்ல பிரதர் சொன்னார், தெரியல உங்களுக்கு, எனக்கு தெரியுது அது உண்மைதான். இன்னைக்கு நீங்க அந்த லிஸ்ட்ல வரமாட்டீங்க, பெரியப்பட்டா நான் எதுவும் பண்ண முடியாது. ஆனா தேவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. அப்போ அந்த அந்த வெளியாக்கப்படுதல் நடக்கும் பொழுது அவிசுவாசிகள் மேலையும் சரி விசுவாசிகளாகிய கிறிஸ்தவர்கள் மேலேயும் சரி என்ன வரும்? நீதியுள்ள ஆக்கினையை செலுத்துவார். அப்படின்னா தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கும். எப்போ? கர்த்தர் இயேசு அவருடைய சபையோடு மகிமை அடைஞ்சு ரிவீல் ஆவார் உலகத்துக்கு. எப்படித்தான் ரிவீல் ஆகுவாரு தெரியுங்களா? அவர் எப்படி தன்னை காண்பிக்க போறது இல்லை. ஏன்னா அவர் என்ன சரீரத்தில் இருக்காரு? 144,000 கூட எந்த சரீரம் தப்போ? ஆவியின் சரீரம் தான். அப்படிலாம் காமிக்க மாட்டாரு. மகா உபத்திரம் பூமியில ஆரம்பிச்சிருக்கும். கையில குச்சி எடுத்திருப்பார், விரட்டுறக்க ஆரம்பிச்சிருப்பார். இந்த பூமி இது நாள் வரைக்கும் சொல்லி தெரிந்தல, இனியா இனி இருக்குது இருப்புக்கோள் ஆளுகை. அந்த முதல் பாகம் அப்போ கலெக்டிவ்ஸ்ல பயங்கர உபத்திரவம் அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். அந்த உபத்திரவத்துல தான் மனுக்குலம் திரும்பி பார்ப்பாங்க, என்ன எதுவுமே முடியல, என்ன ஆச்சு? வல்லமையில ராஜாதி ராஜா வந்திருக்கிறார், அவர் அதிகாரம் எடுத்திருக்கிறார், புல் ஆர்டரை மாற்ற போறார். அப்பதான் தெரிஞ்சுக்கலாம். வசனம் பாக்குறப்பார், யார் யார் மேல? தேவனை அறியாதவர்கள் மேலையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு கீழ்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும் படிக்கு கர்த்தர் இயேசு நம்முடைய பரிசுத்த தூதரோடு கூட வெளிப்படும் போது அப்படியாகும். அப்போகாலிப்ஸ் ஸ்டேஜ் ஆரம்பிக்கும் பொழுது சகோதர சகோதரிகளே, இந்த பூமியில தேவனுடைய கோபம், நியாய தீர்ப்பு கர்த்தர் இயேசு மூலம், சபை மூலம் இந்த பூமியில ஆரம்பிக்கும். அதுல தான் தெரிஞ்சுக்குவாங்க ஜனங்க, ஓஹோ இது நம்ம வணங்கின தேவனுங்கெல்லாம் சும்மா, அவருங்கெல்லாம் யாரும் காது கொடுக்க மாட்டாங்க. முடியாது. அந்த அர்மகதோன் ஸ்டேஜ் பத்தி நம்ம பின்னாடி படிக்க போறோம், எப்படி அந்த நியாய தீர்ப்பு அங்கு இருக்கும் என்று. ஆனா இப்படியாக அந்த மகா உபத்திரவத்தின் மூலமே அவங்களை நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு செய்ய கர்த்தர் இயேசு ஆரம்பிச்சு, போக போக இந்த பூமியின் மீது அந்த ராஜ்யம் கண்ணுக்கு தெரிகிற வகையில அந்த ஸ்தாபனமும் கண்ணுக்கு தெரிகிற வகையில். அப்ப என்ன சொல்லலாம்னா, ஒரு வகையில அந்த கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வந்து இந்த பூமியின் மீது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்க போகிறார் இல்லைங்களா? அப்படி ஸ்தாபிக்கும் போது அந்த ராஜ்யத்துல மொதல் பாகம் எப்படிப்பட்ட பாகம்னா, கண்ணுக்கு தெரியாத பாகம், இன்விசிபிள் ரூலர்ஷிப். எப்படின்னா, அவர் பரோஷியால இருப்பார், அவர் எபிசானியாவுக்கு கடந்து வருவார், அவர் ரகசியமாக வந்து இருப்பார். அப்படி வந்து இருக்கிறது இன்னும் கொஞ்சம் வெளிச்சமாகும், அவரை அறிஞ்ச ஜனங்களுக்கு மாத்திரம் தான். உலகம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுதான் அது கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்தினுடைய ஆளுகை. அது முடிஞ்சு ஆரம்பிக்கும் இந்த பூமியின் மேல கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம், அந்த கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்துல தான் முதல் பாகம் அப்போகலிப்ஸ் ஸ்டேஜ் மகா உபத்திரவத்துல நியாய தீர்ப்பு செய்யறதுக்கு அங்க ஆரம்பிப்பார் சகோதர சகோதரிகள். அதற்கு பின்புதான் உயிர் தெழுதல், அதற்கு பின்புதான் உலக ஜனங்களுக்கு சத்தியம் போதிக்கப்படுறது, அவர்கள் சத்தியத்தின்படி நடக்கிறது எல்லாமே ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆசீர்வாத காலங்களே அங்க பெருகிட்டே போகும் என்று பார்க்கிறோம். அப்படி போகும் பொழுது அந்த நம்ம வசனம் வாசிக்கிறோம் இப்ரேயர் 12:26-27 வாசிக்கணும். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, பூமியை அசைய பண்ணிச்சுன்னா என்ன, அது பூமி இங்க பூமி உருண்டையா? எது கிடையாது பிரதர்? எஸ், வெரி குட். அந்த அமைப்புகள் நம்ம ஏற்கனவே படிச்சோம், இந்த உலகம் எதுல இயங்கிட்டு இருக்கு, நான்கு மிகப்பெரிய அமைப்புகள், அரசியல், மதம், பொருளாதாரம், சமுதாய அமைப்புகள். இந்த நான்கு அமைப்புகளும் அசைய செய்வார், அசைய பண்ணிட்டு இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரம் அல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். சோ அப்போ அந்த நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கும் பொழுது இந்த அசைவு வரும். நெக்ஸ்ட் நாம பாக்குறோம் ஏசாயா 35:5 வாசிங்க. ஏசாயா 35:5 முடிச்சிடலாங்க, 5 நிமிஷம் தான். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள். உலகத்துல அது நாள் மட்டும், தேவனுடைய தெய்வீக காரியங்களுக்கு குருடாக்கப்பட்ட கண்களோடு செவிடாக்கப்பட்ட காதுகளோடு இருந்த உலக சின்னங்களுடைய அந்த புரிந்து கொள்ளுதலின் கண்களும் காதுகளும் உணர்வடையும். அதாவது தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்கு இப்ப எப்படி உங்களுடைய கண்களும் உங்களுடைய காதுகளும் திறந்திருக்குதோ, நம்முடைய கண்கள் நம்முடைய காதுகள் திறந்திருக்குதோ, இதே வாய்ப்புல உலக ஜனங்கள் எல்லோரும் அப்பாங்க வருவாங்க. இப்படித்தான் இந்த ராஜ்யம் படிப்படியாக முன்னேறி செல்லும் என்று பார்ப்போம். அப்படி தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய திட்டங்கள் ஜனங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் போதுதான் அவங்க இன்னொரு விஷயத்தை புரிஞ்சு கொள்வாங்க, வெளிப்படுத்தல் 1:7. உங்கள் கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். சோ யாரை யாரை பார்ப்பாங்க, யாரை கண்கள் யாவும் அவரை காணும், எவர? இரண்டாம் வருகையில வந்து ரகசியமா ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ராஜாதி ராஜா கர்த்தர் இயேசு வந்திருக்கிறா, ஆளுகை எடுத்திருக்கிறா, ஆளுகை செய்துட்டு இருக்கிறார், அவரோடு சபை மகிமையாக்கிருக்கிறாங்க. கண்கள் யாவும் அவரை காணும், உலக மனுக்களம் எல்லாம் அவங்க மனக்கண்கள் சத்தியத்துக்கு திறக்கப்படுறதுனால அந்த சத்தியத்தின் மூலம் உணர்ந்து கொள்ளுவாங்க. பார்க்க முடியாது மாம்ச கண்கள்ல, உணர்ந்து கொள்ளுவாங்க. அதுதான் செய்ய முடியும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அது யார் கிடையாலும், அவர் யார் குத்தினா? இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்களும் கர்த்தர் இயேசு மேசியா இரண்டாம் வருகையில வந்து இருக்கிற விஷயத்தை அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள் என்று பார்க்கும். இப்பதான் உலக ஜனமும் இஸ்ரேலும் புரிந்து கொள்ளும். ஆனா அவர் வந்திருக்கிறத முதல்ல யார் தான் புரிஞ்சு கொள்ளுவாங்க பாக்குறோம்? அவருடைய சரீரமாகிய சபையார் மாத்திரம் தான். இந்த பூமியில் இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பேர், அவர்களுக்கு மாத்திரமே அவருடைய வருகை முதல்ல அங்க வெளிப்படும் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள், அதற்கு பின்னால்தான் பிரேத புள்ளிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்பாங்க. உயிர்த்தெழுதல், ஆதாமுக்குள் மறுச்ச அனைவரும் இயேசுக்குள் உயர்த்திக்கப்படுவாங்க. அப்போ ஏசாயா 45 வாசிச்சோம்னா, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் என்று நாம் அங்கு பார்த்தோம். சோ பூமியில மறித்தோர் ஜீவனுள்ளோர் எல்லோரும் கர்த்தர் இயேசுவை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புக்குள்ள அவங்க வருவாங்க. இறுதியா நம்ம வசனம் வாசிக்கலாம், அந்த அப்போகாலிப்ஸ் ஸ்டேஜ் எது வரைக்கும் இருக்கும்னா, எது வரைக்கும் இருக்கும்? 1000 வருட அரசாட்சியின் நன்றி, 1000 வருட அரசாட்சியின் முடிவு வரைக்கும். ஏன்னா 1000 வருட அரசாட்சி எப்ப ஆரம்பிச்சிடுது? அவர் பரோஷியால வந்ததுல இருந்து ஆரம்பிக்குது. பரோஷியால வந்ததுல இருருந்து ஆரம்பிக்குது. எபிஃபேனியால இன்னும் கொஞ்சம் அது தெளிவாகுது. அப்போ காலத்துல உலக ஜனங்கள் அவர் வந்திருக்கிறத அறிஞ்சு கொள்றாங்க, நியாயம் தீர்க்கப்படுறாங்க, உயிர்த்தெழப்படுறாங்க, சத்தியத்துக்கு கண்கள் திறக்கப்படுது. அதன் மூலம் ராஜாதி ராஜா கர்த்தரே ஆளுகை செய்வதை உணர்ந்து கொள்கிறாங்க, அவர் ஏற்றுக்கொள்கிறாங்க, பரிபூர்ணப்படுத்து. இறுதியில அந்த 1000 வருட அரசாட்சியின் முடிவு வரைக்குமே அந்த அப்போகாலிப்ஸ் ஸ்டேஜ் அங்க போகும். அப்படி போகும் போது வெளிப்படுத்தல் 5:13 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 5:13, ஆமா. சோ வானத்துல பூமியில பூமியின் கீழ் உள்ள சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகள், அவைகளில் உள்ள வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல வீச்சிருக்கிறவருக்கும். யார் அவர்? நல்லா பார்த்து சொல்லுங்க வசனம். சிங்காசனத்தின் மேல் வீச்சிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும். அப்போ அவர் பிதாவாகிய தேவன், அப்புறம் ஆட்டுக்குட்டியானவர் யார்? கர்த்தராகிய ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். இவ்விதமாக தேவனுடைய ராஜ்யம் கர்த்தருடைய 2 வருகையில அங்க முற்று பெறும் என்று அங்க நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இப்படியாக கர்த்தர் இயேசுனுடைய 2 வருகை வேத வசனங்கள் அங்க காண்பிக்கும். சோ உலக ஜனங்களே இல்ல, கிறிஸ்தவர்கள் பொதுவாக எதிர்பார்க்கிறபடி இயேசு கிறிஸ்துவின் 2 வருகை ஒரு அதிசயமான எடுத்துக்கொள்ளப்படுதலோடு ஆரம்பிச்சு அவர் மாம்ச கண்கள்ல வருவதன் மூலம் நிறைவேறும் என்று எதிர்பார்க்கிறது முற்றிலும் தவறு என்று முதல் பாகத்தில் நாம் தெரிஞ்சு கொண்டோம். ஆனா அவருடைய 2 வருகை வேறு எந்த விதத்துல தான் சம்பவிக்கும் என்று கேட்கும் பொழுது இந்த 3 வார்த்தைகளுடைய ஆராய்ச்சி நமக்கு மிக முக்கியமான ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியில நம்ம கண்டுபிடிக்கிறோம் சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுனுடைய 2 வருகை இந்த பூமியில அது ஒரு ரகசியமான ஆவிக்குரிய சரீரத்துல மகிமையில யாரும் அறியாத வண்ணம் அவர் வந்து இருக்கிற பிரசன்னத்தின் மூலம் ஆரம்பிக்கும். போக போக அந்த வந்திருக்கிற பிரசன்னம் அதிகமாக உறுதியாக்கப்பட்டு பின் நாட்கள்ல அவருடைய நியாய தீர்ப்பு துவங்கும் போது அதன் மூலம் இந்த உலக ஜனங்களுக்கும் அவர் வந்து இருக்கிற பிரசன்னமே பகிரங்கமா வெளியாக்கப்பட்டு நிறைவேறி தீரும் என்று நாம் அங்க பார்க்கிறோம். அப்ப அவருடைய இரண்டாம் வருகையில அந்த 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்குது என்று சொல்லும் போது, அந்த 1000 வருட அரசாட்சியில முதல் பாகம் கண்ணுக்கு தெரியாத ஆளுகையின் பாகம், இன்விசிபிள் ஃபேஸ் ஆஃப் த கிங்டம். அதுல இரண்டாவது பாகம் அப்போகலிப்ஸிஸ் ஆரம்பிக்கும், த விசிபிள் ஃபேஸ் ஆஃப் த கிங்டம், ராஜ்யத்தினுடைய கண்ணுக்கு தெரிகிற பாகம். சோ கண்ணுக்கு தெரியாத பாகத்துல சபை கர்த்தேசு கிட்ட முதலாவது சேர்க்கப்பட்டு மகிமையில போய் அங்க சேருவாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்ப்போம், அவர் இரண்டாம் வரிகையில வரும்போது பூமியில யார் உயிரோடு இருக்கிறாங்க? கொஞ்சம் பேரு கிறிஸ்தேசுவின் சரீர அங்கங்கள் அவரோடு பூமியில் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்களை முதலாவது தன் இடத்துல சேர்த்து கொண்டு முழு சபையோடு கிறிஸ்து மகிமை அடைஞ்சு அதற்கப்புறம் இந்த உலகத்துக்கு அவரு வெளியாகுவா. இதுதான் கர்த்தர் இயேசு அவருடைய இரண்டாம் வருகை நிறைவேறக்கூடிய விதம் என்பதை வேத வசனங்கள் காண்பிக்கிறது. சகோதர சகோதரிகள், சரி, இப்படித்தான் அவருடைய இரண்டாம் வருகை சம்பவிக்கும் என்று நாம பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கேள்வி இருக்குது? பெண்டிங் கேள்வி. அப்படி அவருடைய இரண்டாம் வருகை எப்பொழுது சம்பவிக்கும்? தெரியும், கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை சம்பவிக்கிற காலம் நாம கண்டுபிடிக்க முடியுமா? கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில ரகசியமா இந்த பூமியினுடைய காற்று மண்டலத்துக்கு ஊடுருவி இந்த பூமிக்குள்ள பிரசன்னம் ஆகிற அந்த வருஷம் நாம கண்டுபிடிக்க முடியுமா? முதல் கேள்வி. அப்படி முடிச்சதுன்னா அது எப்பொழுது? கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை எந்த காலத்துல, எந்த வருஷத்துல, எந்த நாள்ல அது சம்பவிக்கும்? கண்டிப்பா தேவன் அதை நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு கிருபையும் இரக்கமும் ஞானமும் வல்லமையும் உள்ள தேவன். அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த விஷயத்தை இரண்டாம் வருகை மூன்றாவது பாகத்துல அடுத்த வாரம் நாம் சந்திக்கும் போது நாம் பார்க்கலாம். அதனால இந்த கிளாஸ்க்கு நீங்க எல்லாரும் நான் சொல்லாமலே வருவீங்க என்று விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே பொறுமையோடு கேட்ட நம் யாவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.